இந்த மாலை நேரத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாக என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றால், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால்.
சரி போதும். இன்றைக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், God's blessing in the time of economic recession. God's blessing in the time of economic recession. பொருளாதார மந்த நிலையின் நேரத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம். பொருளாதார மந்த நிலைமையில் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம். Blessing of God in the time of economic recession. இப்பொழுது நம்ம பொருளாதார மந்த நிலையில் இருக்கிறோம். பொருளாதாரமானது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. தேசத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. உலகத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. எல்லாருடைய தனிப்பட்ட பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இவ்விதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். பொருளாதார மந்த நிலையில் இருக்கிறோம். எக்கானமிக் ரிசெஷன். இந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் வந்து வழக்கத்துக்கு மாறான காரியங்களை செய்கிறார். God always does unusual things. முடியாத காரியத்தை தேவன் வந்து முடியும்படியாக செய்கிறார். He is a God of impossible. நம்மளால் அது முடியாதுன்னு நினைக்கும் போது கர்த்தரால் அது முடியும். எப்படி இந்த பொருளாதார மந்த நிலையிலே நம்முடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் உயர்த்த முடியும், எப்படி நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்று நான் வந்து உங்களுக்கு பைபிளில் 3 உதாரணங்களை கொடுக்க விரும்புகிறேன். நீங்க இதை நன்றாக கவனித்தால், உங்க வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணினால், கர்த்தருடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு வருவதை நீங்கள் காண முடியும். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம எதுக்குமே ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ கர்த்தர் நமத்திலே இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும், விசேஷித்த ஆசீர்வாதத்தை தர முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக பைபிள் இருந்து 3 உதாரணங்களை கொடுக்க விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படாமல் போயிற்று என்று எபிரேயர் 4:2 நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். மனாந்திரத்திலே அந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். எல்லாரும் சேம் மெசேஜை தான் கேட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு அநேகருக்கு அது பிரயோஜனப்படாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாம விசுவாசம் இல்லாமல் கேட்டால் இந்த பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனப்படாமல் போகலாம். ஆனால் விசுவாசத்தோடு கேட்டால் இந்த வசனம் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யோசுவா காலத்தில் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றினார்கள். விசேஷித்த நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டவர்கள், அவர்கள் வந்து சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்று. ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனார்கள். அதே போல நம்மை இருக்கக்கூடாது. இப்பொழுது முதலாவது உதாரணம் வந்து அந்த விடோ உமன் வித் ஆயில், அந்த எண்ணெயை உடையதான அந்த வீடோ, அந்த விதவை பெண்ணை குறித்து முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச காரியம். 2 ராஜாக்கள் 4:1-7 சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் எல்லாருக்குமே தெரிந்த காரியம். நானும் அநேக முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறை பிரசங்கம் பண்ணும்பொழுது அது டிஃப்ரெண்டாக இருக்கும். அது அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து அதை வந்து எல்லாம் தெரிஞ்சதானே அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தர் நமக்கு அதன் மூலமாக இப்பொழுது என்ன சொல்லுகிறார், அன்றைக்கு சொன்னார், இன்றைக்கு என்ன சொல்லுகிறார், நம்ம என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவிதமான ஒரு எண்ணத்தோடு கூட வார்த்தையை கேட்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனப்படும். பைபிளை நம்ம ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுது அதுக்கு நமக்கு நியூ புக்காக இருக்கிறது. அதில் இருக்கிற இன்சிடென்ட்ஸ், அதில் இருக்கிற சம்பவங்கள் வந்து ஒரு முறை வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார், அடுத்த முறை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாக பேசுகிறார். இப்படி பைபிளானது எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் நியூஸ் பேப்பரோ பாட புத்தகமோ கிடையாது. பைபிள் வந்து இட்ஸ் எ புக் ஆஃப் ப்ரோபசி, அது தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. நம்ம அதை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மோடு கூட பேசும். அந்த வசனம் நம்மோடு கூட பேசும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த சம்பவத்தை குறித்து என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசிகள் புத்தருடைய மனைவி ஒருவள் இருக்கிறாள். அவள் எலிசாபெத்தில் வருகிறாள். முத அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் என்று சொல்லுகிறாள். Certain woman of wives of the son of the prophets came unto Elisha saying, Thy servant, my husband is dead. என்னுடைய புருஷன் மரித்து போனார், எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னுடைய புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடத்தார், ஆனால் இப்பொழுது கடன் கொடுத்தவன் வந்து ரெண்டு பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள விரும்புகிறான் என்று சொல்லுகிறார். The creditor is come to take unto him my two sons to be bondmen. என்னுடைய இரண்டு குமார்களை அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று கடன்காரர்கள் வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது எலிசா என்ன சொல்லுகிறார்? இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான்.
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், ரெண்டு கேள்விகளை கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அவள் யோசித்து பார்க்கிறா, ஒண்ணுமே நம்ம வீட்டில் இல்லையே, நம்ம ஒண்ணுமே இல்லாதனால தானே தீர்க்க தரிசிட்ட வந்திருக்கிறோம். நல்லா யோசித்து பாரு, வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறா, ஒரு கூட எண்ணெய் தவிர வேற ஒன்றும் இல்லை. முதலாவது நத்திங் என்று சொல்லுகிறாள், ஒன்றும் இல்லைங்கிற. பின்பு நாட் எனி திங் இன் த ஹவுஸ் சேவ் எ பாட் ஆஃப் ஆயில், ஒரு கூட எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். அப்பொழுது தீர்க்க தரிசி அவளுக்கு என்ன சொல்லுகிறார், அவளுக்கு ப்ராபசியா என்ன சொல்லுகிறார்? மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி.
இது நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லா இடத்திலையும் போயிட்டு அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. Borrow the vessels abroad all thy neighbors, even empty vessel. இது என்ன சொன்னால், வெறும் பாத்திரங்களை நீ கேட்டு வாங்கு. இங்க ஆங்கிலத்தில் என்ன போட்டுக்கன்னா, Borrow not a few, கொஞ்ச பாத்திரங்களை வாங்காதன்னு ஆங்கில பைபிள் எழுதியிருக்கு. தமிழ் பைபிள்ல அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு ஒரே அர்த்தம் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை அவர் கொஞ்சம் பாத்திரத்தை வாங்கிடக்கூடாது. இதுக்காக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆங்கில பைபிள்ல Borrow not a few, நீ கொஞ்ச பாத்திரங்களை வாங்காத அப்படின்னு சொல்றார். ஏதோ ஒரு 10-15 பாத்திரங்களை வாங்கிட்டா அதோட திருப்தி அடைஞ்சிடாத, கொஞ்ச பாத்திரங்களை, அநேகம் பாத்திரங்களை நீ வாங்கு என்று சொல்லுகிறார். அதன் பின் 4 வசனத்தை வாசிக்கலாம்.
உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான்.
நீ வந்து பாத்திரங்களை வாங்கின பின்பு உள்ளே போய் உன் என்ன சென்றால் வீட்டு கதவை பூட்டி நீனும் உன்னுடைய பிள்ளைகளும் என்ன செய்யுங்க, அந்த எண்ணெயை வந்து மற்ற பாத்திரங்கள்ல நீங்க நாங்க ஊற்ற வேண்டும். Shall pour out into those vessel thee and thy and upon thy sons. நீனும் உன்னுடைய குமாரர்களும் அவ்விதமாக செய்யுங்கள், நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வையுங்கள். அதன் பின்பு என்ன சொல்லுகிறார், என்ன வாசிக்கிறோம்? 5 வசனம்.
அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்திலே கொடுக்க அவள் அவைகளை,
அதேபடி அவள் கீழ்ப்படுகிறாள். அவள் அநேக பேரும் பாத்திரங்களை கேட்டு வாங்குகிறாள். பின்பு என்ன செய்கிறாள் என்றால், கதவை பூட்டி அந்த வெறும் பாத்திரங்களிலே இந்த எண்ணெய் குடத்தில் இருக்குதான எண்ணெயை ஊற்றும் பொழுது அதெல்லாம் நிரம்புகிறது. அதெல்லாம் ஒரு பக்கத்திலே அவள் வைக்கிறாள். பின்பு என்ன வாசிக்கிறோம், 6 வசனம்.
அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான்.
இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஒரு அந்த பையன் சொல்லுகிறான், வேற பாத்திரம் இல்லை, எல்லா பாத்திரமும் ஃபுல் ஆகிவிட்டது. அதனால ஏதாவது எம்டி வெசல் இருக்குதா, நான் பார்க்கிறேன், ஒரு எம்டி வெசலும் இல்லை, ஆல் வெசல் இஸ் ஃபில்டு, எல்லாம் வந்து நிறைஞ்சு போய்விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, தேர் இஸ் நாட் அ வெஷல் மோர் அண்ட் ஆயில் ஸ்டேடு, ஆயில் வந்து அப்படியே குறைஞ்சி போகலை, ஆயில் அப்படியே நின்றுட்டு அந்த அப்படியே நின்று விட்டது, அது டிமினிஷ் ஆகலை, அது ஸ்டேடு, ஆயில் ஸ்டேடு. அதன் பின்பு அவள் தீர்க்கதரிசியில் போய் சொல்லுகிறாள், நீர் சொன்னபடியே செய்த எல்லா பாத்திரங்களும் நிறைந்து விட்டது, வீடு ஃபுல்லாக என்ன சொன்ன பாத்திரங்களாக இருக்கிறது, ஓல்டு வெஷல் நியூ வெஷல் எல்லாமே இருக்குது, பிக் வெஷல் ஸ்மால் வெஷல் எல்லா பாத்திரங்களும் அங்கே இருக்கிறது, எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு ஆயில் வந்து ஸ்டேடு, ஆயில் நின்று போய்விட்டது என்று சொல்லும் பொழுது அவள் போய் அதை சொல்லுகிறாள். அப்பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார், ஏழாம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாம்.
நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவன்.
நீ போய் எண்ணெயை விற்று உன்னுடைய கடனை எல்லாம் தீர்த்து, டெட் ஃப்ரீ லைஃப், கடன் இல்லாத வாழ்க்கை நீ வாழலாம், மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். கோ செல் த ஆயில் அண்ட் பே த டெட். நீ முதலாவது அந்த கடனை கொடு, நீ கடன்லேருந்து விடுதலை ஆக வேண்டும். அண்ட் லீவ் தை சில்ட்ரன் ஆஃப் த ரெஸ்ட், நீனும் உன்னுடைய பிள்ளைகளும் மீந்ததை கொண்டு சீவீங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, எக்கானமிக் ரீசெஷன், பொருளாதார மந்த நிலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த வீடோ உமனுக்கு வருகிறது, அவருடைய பாத்திரமானது நிரம்புகிறது, மீதியும் இருக்கிறது. இப்பொழுது அவள் கடனை எல்லாம் கொடுத்து தீர்த்து விட்டாள், டெப்ட் ஃப்ரீ லைஃப் அவள் வாழுகிறாள், அவளுக்கு சேவிங் இருக்கிறது, அதை கொண்டு அவள் ஜீவிக்கிறாள். இப்பொழுது நமக்கு தேவை அதுதான். எல்லோருடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது, பிஸ்னஸ் பண்ணுகிறவருடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, ஊழியம் செய்கிறவருடைய சபை நடத்துகிற அதில் எல்லோருடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஏன்னா எல்லா மத ஸ்தலங்களும் மூடிவிட்டாய்விட்டது, எல்லா பிஸ்னஸ் சென்டரும் மூடியாகிவிட்டது. இதை போ ஏழைகள் நடுத்தர மக்களுடைய பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் வேலைக்கு போக முடியாது, அவங்கள்ட்ட தானே எல்லா விதமான சேவிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து தீர்ந்து விட்டது. கடன் கொடுக்கிறவர்களும் மறுபடியும் கடன் கொடுக்க மாட்டார்கள். அவிதமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது பொருளாதார மந்த நிலையில் இருக்கு. இந்த ஊரடங்கு சட்டமானது பொருளாதார நிலையை கொண்டு மந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கிறது. உலகம் முழுசும் இந்த வைரஸ் ஆனது பரவினாலே அமெரிக்கா கூட பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது. எல்லாரும் இந்த பொருளாதாரத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகுது, நம்முடைய தேசத்தை பொருளாதார எப்படி அதை வந்து முன்னேற்றுவது என்று எல்லா தேசங்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் எப்படி இந்த நிலைமையிலிருந்து நம்ம முன்னேற முடியும்னு சொல்லி பல பிளான்ஸ் போடலாம், பல திட்டங்களை வகுக்கலாம். அது உலகத்தின் மக்கள் அவிதமாக செய்யும் பொழுது நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு வேற வழியை வச்சிருக்கிறார். நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு தேவன் அற்புதத்தை வைத்திருக்கிறார். இந்த சம்பவமானது நமக்கு ஒரு விசுவாசத்தை தருகிறது. இந்த சூழ்நிலைக்கு இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி அந்த பெண்ணுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது, பொருளாதார மந்த நிலையில் இருக்கும் கடனை கொடுக்க நிர்வாகம் இல்லாத நேரத்தில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அவளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது. ஆமென்,
ஆமென்.
அதை கொஞ்சம் விளக்கமாக நம்ம தியானிக்க வேண்டும். லிட்டில் விடோ இன் தி டைம் ஆஃப் எக்கனாமிக் ரீசெஷன், பொருளாதார மந்த நிலையிலே அவிதமான ஒரு நேரத்தின் போது இந்த விதவையான பெண் இருக்கிறாள். அப்பொழுது தீர்க்கதரிசியை வந்து என்ன சொல்லுகிறார், வாட் டு யூ ஹேவ் இன் யுவர் ஹவுஸ். தீர்க்கதரிசிட்ட வந்து சொன்ன உடனே எவ்வளவு கடன், எத்தனை ஆயிரம் இல்ல நான் தந்துருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அல்லது வேற யாத்தையாவது நான் சொல்லி உனக்கு பணத்தை கலெக்ட் பண்ணி உனக்கு தந்துருதேன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன செய்யறாள், அவள் வந்து கத்தடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அதுக்கு ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியை தான் அவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். What do you have in your house? உன்னுடைய வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லும் பொழுது நத்திங், ஒன்றுமே இல்லை. அதன் பின்பு அவள் யோசித்து சொல்லுகிறாள், எ லிட்டில் ஆயில் இன் எ லிட்டில் பாட், தட்ஸ் ஆல், ஒரு சிறிய பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். இதுலேருந்து நம்ம என்ன கவனிக்கிறோம், You have something. உன்னிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது என்று எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார். அவர் இருக்கிறது தெரிஞ்சதுனால தான் கேட்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? You have something. ஆனால் உன்னிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது, நீ அதனுடைய வேல்யூவை அறியாமல் இருக்கிறார். You don't know the value of it. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஃபெய்த் தந்திருக்கிறார். நமக்கு மெசேஜ் அதாவது வந்து நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தை கொடுக்கறது. நம்ம அதை வேல்யூவை அறியாமல் இருக்கலாம். அநேகர் அதை வேல்யூவை அறியாததுனால தான் மெசேஜில் வந்தும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. இங்கே ப்ராஃபட் இடத்துல அந்த பெண் வருகிறாள். அந்த ப்ராஃபட், உன் இடத்துல ஒன்று இருக்கிறது, உன் வீட்டிலே ஒன்று இருக்கிறது. A pot with oil. You have something, but you don't know the value of it. அதனுடைய வேல்யூவை நீ அறியாமல், அதனுடைய மதிப்பை நீ அறியாமல் இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவளுக்கு அந்த மதிப்பை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். யாருக்கு? தீர்க்க தரிசிக்கு தெரிகிறது. அவள்கிட்ட ஒன்று ஏதோ ஒன்று இருக்கிறது, வேல்யூவபிளாக ஒன்று இருக்கிறது. அவள் அதை பற்றி அறியாமல் இருக்கிறாள். அந்த வேல்யூவபிள் அறிய வேண்டும். தீர்க்க தரிசிக்கு அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியுது. அதே போல ஆவிக்குரிய மக்களுக்கு பரிசுத்தாவியின் வல்லமையை குறித்ததான வெளிப்பாடு இருக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாதனாலே மாம்ச பிராரமாக புலம்புவார்கள், ஒரி பண்ணுவார்கள், திகைத்து போவார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பார்கள். ஆனால் ப்ராஃபெட் எலிசாவுக்கு அவர்கள இருக்கிறதான அந்த எண்ணெயினுடைய வேல்யூ என்னன்னு அவருக்கு தெரியும். தீர்க்கதரிசி, நம்ம காலத்து தீர்க்கதரிசி வில்லியம் மேரியன் பிரன்காம் வந்து மூணு செய்திகளை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவி என்றால் என்ன, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது எப்படி, பரிசுத்தாவியினுடைய அந்த கிரியைகள் என்ன என்று அவர் கிட்டத்தட்ட மூணு செய்திகளை கொடுத்திருக்கிறார். வாட் த ஆயில் கிவன் ஃபார், பரிசுத்தாவி எதற்காக கொடுக்கப்பட்டது. ஹவு டு ஒர்க் வித் த ஆயில், அந்த பரிசுத்தாவியை கொண்டு என்ன செய்ய முடியும். What is the Holy Ghost? இவ்விதமான செய்தியை கொடுத்திருக்கிறார். What is the Holy Ghost given for? How you work with this? நீங்க வந்து அந்த பரிசுத்தாவியை எப்படி கிரியை செய்ய முடியும் என்று நம்முடைய தீர்க்க தரிசி நமக்கு செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆயில் ரெப்ரசன்ட் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்தாவியை நமக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம நியூ பேர்த் அடைந்திருக்கிறோம். நியூ பேர்த் இஸ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். இந்த குடமானது இந்த வெஷலா இருக்கிறது, இதுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறது. அதனுடைய வேல்யூவை நீங்க அறியாமல் இருக்கலாம். The Holy Ghost is God Himself in spirit form. கர்த்தர் வந்து ஸ்பிரிட் ஃபார்மாக இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் என்று யோவான் 14:18 சொல்லியிருக்கிறார். அவர் ஃபிளஷ் ஃபார்மாக இருந்தார். உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50வது நாளிலே அவர் ஸ்பிரிட் ஃபார்மாக வந்தார். நான் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டேன், நான் போயிட்டேன்னு நீங்க கவலைப்படாங்க, நான் ஸ்பிரிட் ஃபார்மா உங்களுக்குள்ள வந்து ஹோலி கோஸ் பேப்டிசம் தரும் பொழுது நீங்க ஹோலி கோஸ் என்றால் என்ன, அது எதற்காக கொடுக்கப்பட்டது, அந்த ஹோலி கோஸ் வந்து நம்ம மூலமா எப்படி கிரியை செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறியும் பொழுது நீங்க வந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் ஒரு பவர்ஃபுல் லைஃப், வல்லமையான ஜீவியை செய்ய முடியும், ஊழியை செய்ய முடியும் என்று சொன்னார். என்ன சொல்ல அவளுக்கு, நீ வந்து இப்பொழுது இருக்கிற பிரச்சனை வந்து டெப்ட், கடன்ல இருக்கிறாய். எல்லாரும் கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, வீட்டு கடன் மற்றும் நிறைய கடன்கள் இருக்கும். எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் அங்க பே பண்ணும், இஎம்ஐ பே பண்ணணும். நான் என்ன செய்ய முடியும்? அவளுக்கு வந்து அவர் காண்பிக்கிறார். He began to show her debt-free life in the hour of economic recession. இந்த பொருளாதார மந்த நிலையிலே எப்படி கடன்கள் இருந்து விடுதலை பெற முடியும் என்பதை அந்த தீர்க்க தரிசி அவளுக்கு சொல்லுகிறார். நீ வந்து ஒரு புதிய பொருளாதார கொள்கையில வர வேண்டும். அவர் ஒரு புதிய பொருளாதார கொள்கையை அங்கே அவளுக்கு காண்பிக்கிறார். He began to open up a new kind of economy. நம்ம இன்னைக்கு புதிய பொருளாதார கொள்கையில இருக்கிறோம். அந்த புதிய பொருளாதார கொள்கையானது அது ஃபெய்த்தாக இருக்கிறது. அதுக்கு என்ன தேவை என்றால் அதை எம்டி வெஷல் அதுக்கு தேவை. இட் வில் ரிக்வயர் எம்டி வெஷல். நீ எம்டி வெஷலை கொண்டு வர வேண்டும். அந்த புதிய பொருளாதார கொள்கையானது கிரியை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவைன்னா எம்டி, உங்களை எம்டியா மாத்துங்க. உங்க சொந்த கருத்துக்களை எடுத்து போடுங்க. அடிக்கடி யூடியூப்பை பார்த்து கொரோனாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொரோனாவை பார்த்து பார்த்து வெறுப்பாய் போச்சு. அதை பார்க்கறத ஸ்டாப் பண்ணுங்க. அந்த கொரோனா நியூஸே வேண்டாம். நீங்க தேவனுடைய வார்த்தையை பாருங்க. உங்களை வந்து உங்க சொந்த கொள்கையில இருந்து நீங்க வந்து உங்களை எம்டி பண்ண வேண்டும். அது உங்களுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடாது. புலம்பல்ல இருக்காதங்க. அதுக்கு பணம் இல்லை, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பல விடுங்க. அதெல்லாமே இருந்து உங்களுடைய மைண்டை வந்து எம்டி பண்ணுங்க. உங்களுடைய ஹார்ட்டை வந்து எம்டி பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இந்த புதிய பொருளாதார கொள்கையானது கிரியை செய்வதற்கு தேவையானது. யூ ரிக்வயர் எம்டி வெஷல். அதனால கேதரிங் எம்டி வெஷல். இந்த நேரத்தில் நீங்கள் எம்டி வெஷல கொண்டு வாருங்க. அப்பொழுது என்ன சொன்னால் அவுட் போரிங் ஆஃப் த பிளஸ்ஸிங். அங்கே ஆசீர்வாதமானது ஊற்றப்படும். ஆசீர்வாதமானது ஊற்றப்படுவதற்கு முன்னதாக அற்புதம் நடப்பதற்கு எம்டி வெஷல் தேவைப்படுகிறது. பிஃபோர் தேர் குட் பி அன் அவுட் போரிங், தேர் ஹேட் டு பி அன் எம்டிங். நம்ம எம்டிங் யுவர் செல்ஃப். அந்த 120 பேர் மேலரிலே காத்திருந்தார்கள். 40th நாளிலே இயேசு கிறிஸ்து பல்லவத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 50th நாள் வரும் வரைக்கும் 10 டேஸ் வந்து சொல்லுகிறார், தேவர் எம்டிங் தம்செல். 10 நாளாக அவர்கள் பாவ அறிக்கை செய்து தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனை துதித்து சோத்திரம் பண்ணி தங்களுடைய உலக கவலைகள், பிரச்சனைகள், இன்னும் உலக சிந்தனைகள் எல்லாத்துல இருந்தும் தங்களை எம்டி பண்ணாங்க. அவங்களுக்கு எம்டி பண்றதுக்கு அவங்களுக்கு 10 டேஸ் தேவைப்பட்டது. அவங்க கம்ப்ளீட்டா தங்களை எம்டி பண்ணும் பொழுது இத பசுதாபி அவங்க மேல அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பசுதாபி அவங்க மேல ஊற்றப்பட்டது. அதனால அவுட் போரிங் என்ன ஜென்ரல் நடக்க வேண்டும் என்றால், தேவன் ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டும் என்றால், we must have empty our vessel. நம்முடைய பாத்திரங்களை வெறுமையாக்க வேண்டும். இந்த பெண் ஒரு எலக்டிவ் எலக்ட் லேடிக்கு அடையாளமாக இருக்கிறாள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இஸ்ரி சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். உண்மையான சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். இந்த எலக்ட் லேடி என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னுடைய பிள்ளைகளோடு கூட, சபையானது தன்னுடைய பிள்ளைகளோடு, விசுவாசிகளோடு, அண்டர் த இன்ஃப்ளூவன்ஸ் ஆஃப் த டீச்சிங், அந்த எலிசாவுடைய டீச்சிங் கீழே வர வேண்டும். பாஸ்டருடைய டீச்சிங் கீழே வர வேண்டும். எலிசா வந்து எலியாவுக்கு பின் வந்த ஊழியக்காரனாக இருக்கிறான். ஆண்டவர் எலஜாவை எடுத்துக்கொண்டார். இதை வில்லியம் மேரியனை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரியை வைத்திருக்கிறார். அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் வைத்திருக்கிறார். அந்த அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் வந்து அந்த அவருடைய டீச்சிங் கீழே வர வேண்டும். எலியா வந்து இந்த எலிசா எலியாவுடைய வஸ்திரத்தை பெற்றிருக்கிறான். எலியாவின் மேலிருந்த ஆவி அவன் மேல இருக்கிறது. இப்பொழுது எக்கானமிக் ரிசெஷன், பொருளாதார மந்த நிலைமை, த ஹவர் ஆஃப் ஃபேமைன், வேத வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம், பொருளாதார நெருக்கடியில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்கானமியை கற்றுக் கொடுக்கிறார். வீசே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளாதார அங்கே முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த சோதனை காலத்திலே நம்மை தப்பு வீக்கிறார். நம்ம அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியும் பொழுது அவள் சோதனை காலத்திலிருந்து தப்பு வீக்கப்படுகிறாள். இப்பொழுது ஹவர் ஆஃப் டெம்டேஷன், இது வந்து ஒரு சோதனை காலமாக இருக்கிறது. இதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக ஆண்டவர் உலகமெங்கிலும் உலக முழுசிலையும் அநேக அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் வைத்திருக்கிறார். அவர்கள் தீர்க்கதரிசியினுடைய வெளிப்பாட்டை பைபிளோடு பொருத்தி காண்பிக்கிறார்கள். அவங்களுடைய மெசேஜ் பைபிள் நாலேஜை கொண்டு வருது. அவங்களுடைய மெசேஜ் வெளிப்பாடு நிறைந்ததாக இருக்கிறது. பழசையும் புதுசையும் அவங்க காமிக்கும் பொழுது அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வருகிறது. அவங்க வந்து இந்த பொருளாதார சூழலிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அதான் எலிசாவுடைய டீச்சிங் அவசியம். அந்த எலிசாவுடைய டீச்சிங்கில் அந்த பெண் எலக்ட் லேடி வர வேண்டும். அவருடைய பிள்ளைகளும் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வரும் பொழுது, அந்த செய்தியினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வரும் பொழுது Miracle will happen. அற்புதமானது நடக்கும். ஆமென்.
ஆமென்.
வெளிப்படுத்தல் 3:10 வாசிக்கலாம்.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். பூச்சக்கரம் என்றால் உலகம் முழுசும், உலகம் முழுசும் சோதனை காலம். இப்பொழுது வைரஸுக்கு பிறகு பொருளாதாரம் மந்த நிலைமை, அமெரிக்காவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, இதை இந்தியாவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இது ஒரு சோதனை காலம். இட்ஸ் எ ஹவர் ஆஃப் டெம்டேஷன். ஐ வில் டெலிவர் யூ ஃப்ரம் த ஹவர் ஆஃப் டெம்டேஷன். ஏனென்றால் என்னுடைய பொறுமையை குறித்து சொன்ன வசனத்துக்கு நீ காத்துக்கொண்ட, யூ கேட் மை வேர்டு, நீ என்னுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள, கேட் மை வேர்ட் ஆஃப் பேஷன்ஸ், என்னுடைய பொறுமையை குறித்து சொன்ன வார்த்தை. இந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கிறோம், நம்ம ஒரி பண்ணாதபடி, நம்ம புலம்பாதபடி, நம்ம வந்து பொறுமையாக அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பூமி எங்கிலும் அந்த சோதனை காலம் வந்தாலும், உலகம் முழுசையும் அது பிடித்து கொண்டாலும், உன்னை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இந்த பெண் எலக்ட் லேடி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரைடாக இருக்கிறாள். இவள் வந்து எலிசாவினுடைய மினிஸ்ட்ரி கூட வருகிறாள். அதே போல இன்னைக்கு அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் கூட மெசேஜில் வர வேண்டும். எல்லா பிரசங்கியாலும் அனாயிண்டட் கிடையாது. அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் உடைய மெசேஜ் தான் நமக்கு வெளிப்பாட்டை கொண்டு வரும். அந்த வெளிப்பாடு தான் ஃபெய்த். ஃபெய்த் மீன்ஸ் ரெவலேஷன். மற்றவங்க செய்தியில் விசுவாசம் இருக்காது. அதனால அந்த வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு, அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து அவங்களுடைய நமக்கு வந்து அது விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அது நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். என்ன ப்ராமிஸ்? எலிசா என்ன ப்ராமிஸ் கொடுக்கிறோம்? அவுட் போரிங் ஆஃப் த ஆயில், எண்ணெயானது ஊற்றும் பொழுது அது வந்து கொண்டே இருக்கும். அவுட் போரிங் ஆஃப் த ஆயில். அவள் அதுக்கு அங்கே ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியும் பொழுது there is promise such an outpouring. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் அவ்விதமான ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். Outpouring of the mighty Holy Spirit. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு ஓப்பன் ஆயிருக்கிறது. இந்த ஓப்பனிங் ஆஃப் த ஃபுல்னஸ் வேர்டு என்ன செய்யணும்னா, இந்த மைட்டி அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை கொண்டு வருகிறது. அதிகமான பரிசுத்தாவி இப்பொழுது ஊட்டப்படுகிறது. ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அவுட்போரிங் அப்பான் த பிரைட், மனவாட்டியின் மேல் அது ஊற்றப்படுகிறது. அதனால அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஏனென்றால் ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ் ப்ராட் அண்ட் அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எலிசாவுடைய மெசேஜ் வந்து அது பரிசுத்தாவியின் அங்கே ஊற்றப்படுதலை அங்கே கொண்டு வருது. பெந்தகோஸ்த நாளில் எப்படி பரிசுத்தாவி ஊற்றப்படுதோ அதே போல இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்திருக்கிறது. நம்முடைய வெசல்ல நம்ம எம்டி ஆக்குவோம் என்றால் அது ஃபில்லப் ஆகும், அது நிரப்பப்படும், அது வந்து எல்லாத்தையுமே நிரப்பும். நம்முடைய வெறும் பாத்திரங்களை நம்ம கொண்டு வரும் பொழுது, அது நம்முடைய பிள்ளைகளா இருந்தாலும், எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும், அல்லது ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற யங் பீப்புளா இருந்தாலும், இது ஓல்டு பீப்புள் 80 வயசுக்கு மேல ஆனாலும், எல்லாருமே நிரப்பும். அவள் சில புதிய பாத்திரங்களை கொண்டிருக்கலாம், சில ஷார்ட் வெஷல் கொண்டிருக்கலாம், சில டால் வெஷல் உயரமானது கொண்டிருக்கலாம், சில ஓல்டு வெஷல், சில கிராக் எல்லாம் விட்டுருக்கும், அதை கொஞ்சம் அடைச்சி கடைச்சி வச்சு அங்க கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ஓல்டு வெஷலா இருக்கும், பழமையான வெஷல். அதே போல ஓல்டு பீப்புளா இருந்தாலும், யங் பீப்புளா இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும், எல்லார் மேலையும் அந்த பரிசுத்தாவி நிரப்ப அங்க ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பைபிள் படிப்பதிலையும், ஜெபம் பண்ணுவதிலையும், பாடல் பாடுவதிலையும் நீங்க ட்ரைனிங் கொடுப்பீர்கள் என்றால், கம்ப்யூட்டரையே பார்த்து கொண்டாதபடி அந்த பிள்ளைகளுக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பிள்ளைகள் மேல தேவன் ஆவியை ஊற்றுவார். ராப்சர் வரும்பொழுது அவங்களும் அதுல பங்கு பெறுவாங்க. நம்முடைய பிள்ளைகள் கைவிடப்பட மாட்டார்கள். இப்பொழுது அந்த டைம் ஆகியிருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடியிலே ப்ராமிஸ் என்ன சொல்லுகிறது? ஐ வில் ஃபில் ஆல் தி எம்டி வெஷல். அது வந்து ஷார்ட் வெஷலா இருந்தாலும், அது வந்து பிக் வெஷலா இருந்தாலும், அது வந்து ஸ்மாலா இருந்தாலும், ஓல்டா இருந்தாலும், யாரா இருந்தாலும், நம்முடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே, நம்முடைய சபையில இருக்கிற எல்லாருமே தேவன் ஆவிக்குள்ளாக நிரப்புவார். ஹல்லேலூயா. எவ்ரிவன் இஸ் ஃபில்ட். இப்பொழுது வேற ஒரு பாத்திரத்தை கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அந்த பையன் போய் பார்க்கிறான். எல்லா வீடு ஃபுல்லா பாத்திரங்கள் இருக்கிறது, சபை ஃபுல்லா ஆத்மாக்கள் இருக்கிறது, ஓல்டு பீப்புள் இருக்கிறாங்க, எங்க அங்க கேர்ள்ஸ் அந்த பாய்ஸ் இன்னும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிறது, எல்லாத்தையும் பார்க்கறோம், எல்லாமே ஃபில்ட் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. Everyone is filled with the Holy Spirit. Hallelujah. ஒரு பாத்திரமும் அவங்க சுத்தி பார்த்தா ஒரு பாத்திரமும் காலியா இல்லை, எல்லா நிரப்பு. இந்த சபைக்கு வருகிற எல்லாருமே பரிசுத்தால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அங்க 120 பேர் மேல வந்தாங்க, எல்லாருமே எலெக்ட் தான், சேவ்டு கிடையாது, எல்லாமே எலெக்ட். எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். 120 வெசல்ஸ் நிரப்பப்பட்டது. அதே போல எல்லாரும் நிரப்பப்படும் பொழுது கடைசி ஆத்மா வந்து filled with the Holy Spirit, பரிசுத்தாவியினாலே அது நிரப்பப்படும் பொழுது ஆயில் ஆனது ஸ்டேடு, இதை பிறகு பரிசுத்தாவி ஊற்றப்பட மாட்டார். லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல யார் இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்துக்கு தான் தெரியும். அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற முடியும். அவங்க எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுவதற்கு அவங்க பரிசுத்தாவி ஆகிய எண்ணெய் பெற வேண்டும். அதனால எல்லா ஆத்மாக்களும் லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப், ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல் பேர் எடுக்கப்பட்ட எல்லாருமே வார்த்தையில வந்து எல்லாருமே பசுத்தாயினால் நிரப்பப்படும் பொழுது அது பிறகு இங்க ஸ்டாப் ஆயிரும். பின்பு வந்து மறுபடியும் பறக்க முடியாது. ராப்சர் நகலும் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. They were gathered many empty vessel. Every vessel is filled with the Holy Spirit. Hallelujah. Everyone is filled. அம்மா எல்லாமே நிறைஞ்சிருக்குது, ஒண்ணு கூட இல்ல, எல்லாமே ஆட்டுக்குட்டியாண்டு ஜூபுசில் பேரப்பட்ட எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் நிரப்பப்பட்டு விட்டது. ஆயில் சேடு, ஆயில் வந்து நின்று விட்டது. அவள் போய் தன்னுடைய அந்த தீர்க்கதரிசி எலிசாவுல போய் என்ன சொல்லுகிறாள், முதலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
தீர்க்கதரிசியுடைய புத்திரன் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை.
இது தீர்க்கதரிசி புத்திரனுடைய மனைவி. அவர் தீர்க்க, அவன் வந்து என்ன, ஒன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட். ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் ஒன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட். என்னுடைய கணவர் வந்து தீர்க்கதரிசியின் புத்திரரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசியின் புத்திரரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. மை ஹஸ்பண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட். He believed what you preached. நீர் என்ன பிரசங்கம் பண்ணிரோ அதை அவர் விசுவாசித்தா, அவர் அதை விசுவாசித்தார். அதனால அவர் மெசேஜில் இருந்தார். அவர் வந்து என்ன, ஒன் ஆஃப் த 7000 பாகாலுக்கு மலங்காலை முடங்காத, அவனுடைய பாதங்களை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் மீதியாக வைத்தேன். 1 Kings 19:12 கத்த சொல்கிறார். 7000 ரவுண்ட் நம்பர், ஒன்னு கூடையும் கிடையாது குறையும் கிடையாது. அந்த 7000 பேரில் என்னுடைய ஹஸ்பண்ட் ஒருத்தர். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரியல் பிலீவர், ரியல் மினிஸ்டர். நிறைய போலி இருக்கிறாங்க, நிறைய ஹிப்போக்ரிட் இருக்கிறாங்க, பேச்சில் இருக்கும் கிரியல இருக்காது. உண்மையான தேவனால் அழைக்கப்படாத போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, உண்மையான பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. என்னுடைய கணவர் வந்து ஒன் ஆஃப் த 7000 பகாலுக்கு முழங்காத 7000 எலக்ட் இருக்கிறாங்க, அதுல என்னுடைய கணவர் ஒருவர் என்று சொல்லும் பொழுது இதை என்ன செய்ய என்றால், ஆல்வேஸ் ஸ்டுட் பிஹைண்ட் யூ, எப்பொழுதுமே உமக்கு பின்னால நின்று செபத்திலே என்ன உண்மை தாங்கினார். பாசருக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக ஜெபிக்க கூடியவர். என்னுடைய கணவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். He was a prayer warrior. அவர் ஜெபத்திலே ஒரு வீரனாக இருந்தார். உம்முடைய ஊழியத்தை ஆதரித்தார். அவ்விதமான ஹஸ்பண்ட். அப்பொழுது எலிசா பார்க்கிறான், உண்மையில அவர் சொல்ற ரைட் தான். ஒரு ஜென்யூன் பிலீவர், ஜென்யூன் மினிஸ்டர், உண்மையான ஒரு ஊழியக்காரர் என்று அங்கே அறிகிறாள். அதனால தான் அவர் வந்து அவ்விதமான பிராமிஸ் கொடுக்கிறார். நீ போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி கதவை பூட்ட வேண்டும். Shut the door. நீ கதவை பூட்டி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வசந்த வாசிக்கலாம்.
உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான்.
You go in your house, shut your door. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன் வீட்டுக்குள்ள போய் நீ கதவை பூட்ட வேண்டும். அதனால இன்னைக்கு இந்த மினிஸ்ட்ரி எப்படியாப்பட்ட மினிஸ்ட்ரி என்றால், இட் இஸ் நாட் எ பப்ளிக் மினிஸ்ட்ரி, இட் இஸ் எ பிரைவேட் மினிஸ்ட்ரி. இட் வில் நாட் பி எ பப்ளிக் ஷோ. That will vandu, it will not be a public show. This will not be a public show endru Brother Branham inga thanudaiya andha vision la solli irukkirar. Get in your house, nee un veettukulla pravesithu and shut the door. Nee vandu kadavai poota vendum. Veliya yaarukkume adu theriyadhu. Innikku nammudaiya sabai ooliyamanadhu veliya yaarukkume theriyadhu. Inga nadakkira kaaryangal veliya theriyadhu. இன்னைக்கு பிரைட் மினிஸ்ட்ரி அது பப்ளிக் மினிஸ்ட்ரி கிடையாது. எலஜா மினிஸ்ட்ரி பப்ளிக் மினிஸ்ட்ரியாக இருந்தது, அது நேஷனல் மினிஸ்ட்ரியாக இருந்தது. ஆனால் எலிசா மினிஸ்ட்ரி வந்து தனிப்பட்ட மக்களுக்கு தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதாக இருக்கிறது. இப்பொழுது அவ்விதமான ஊழியர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தனிப்பட்ட மக்களை சந்திக்கிறார், அவங்க நீ பேர் தடைகிறாங்க, அவங்களுக்கு கத்தர் வந்து அங்கே ஃபெய்த்தை கொடுக்கிறார். அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி கோஸ். That pool is not a public show. This is for the bride only. இது மனவாட்டிக்கு மட்டுமே அந்த எழுப்புதல் ஏற்படுகிறது. இது நமக்கு rapturing faith கொண்டு வருகிறது. இப்பொழுது economic recession ல இருக்கிறோம். Seven thunders out of the mouth of the opening of the seven seals. The anointed word came back through the mouth of the prophet. ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. What are the revelation contained in the seven seal book? Brother Branham message-ல அந்த வெளிப்பாடுகள் இருக்கிறது. இந்த பைபிள் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கிறது. அந்த வெளிப்பாடுகள் எல்லாமே இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. இப்பொழுது எம்டி வெஷல் இங்க கொண்டு வரும் பொழுது அவளுக்கு வந்து அவுட்போரிங் ஆஃப் த பிளஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. லூசிங் ஆஃப் த டெப்ட், அவள் கடன்ல இருந்து விடுதலை ஆகிறாள், நெருக்கமான சூழல இருந்து விடுதலை ஆகிறாள். ஆமே
ஆமே.
இப்பொழுது அவளுடைய பிள்ளைகளும் அவளும் அடிமைத்தனத்தில் ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. They didn't have to be under the bondage of the creditor. கடன்காரனுக்கு அவள் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது, ஹோலி கோஸ்ட் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படும் பொழுது நீங்க வந்து கடன்காரர்களுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கடன்கள் எல்லாமே போய்விட்டது. ஹல்லேலூயா. அவள் எலெக்ட் லேடியாக இருக்கிறாள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரியாக இருக்கிறாள். அவளுடைய கர்ப்பத்திலிருந்து அந்த ரெண்டு ஆண் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. The sons born from the womb of that elect lady. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையிலே பிள்ளைகள் பிறக்கிறார்கள். சாத்தான் வந்து அவளை அடிமையாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவள் தன்னுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாள். அவளுடைய கர்ப்பத்திலிருந்து அந்த பிள்ளைகள் தோன்றி இருக்கிறார்கள். அவள் அந்த பிள்ளைகள் அடிமைப்பட்டு போக அவளுக்கு விருப்பம் இல்லை. அதே போல இன்னைக்கு நம்முடைய சபையானது அடிமைப்பட்டு போகக்கூடாது, சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போகக்கூடாது, பாவத்துக்கு அடிமைப்பட்டு போகக்கூடாது. எந்த சூழ்நிலைக்கு நம்ம அடிமைப்பட்டு போ, நம்ம ஃப்ரீயா இருக்க வேண்டும். நம்ம வந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Children freed from the oppression and the influence of the creditor, அந்த கடன் கொடுத்தவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அவங்க வந்து லைஃப்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம், ஏனென்றால் ஆராதனை இல்லை. இப்பொழுது எகானமிக் ரிசெஷன், பொருளாதார மந்த நிலை இருக்கிறது. எலஜாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எலிசாவின் காலம் வந்திருக்கிறது. ஆஃப்டர் தி டேஸ் ஆஃப் எலஜா என்ன ஏற்பட்டிருக்குது? ஃபெமைன், டிப்ரெஷன் அண்ட் வார். என்ன வார்? பயோ வார். அதனால என்ன சென்றால் இப்பொழுது பயோவார் நடந்து கொண்டிருக்கிறது. கிருமிகளுடைய யுத்தம், கண்ணுக்கு தெரியாத எதிரி. இதை எத்தனையோ வரை ஆயிரக்கணக்கான பேர் 10,000-10,000 மடிந்து விட்டார்கள். ஆனால் பார்க்க முடியாது, மைக்ராஸ்கோப்பில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதில் ஃபெமைன், டிப்ரெஷன், வார் விதமான நிலையில் இருக்கும். ஆனவர் திக்கு தேசி எடுத்துக்கொண்டார். அவர் காலத்தில் விதமாக வரல. இப்பொழுது நம்ம கடைசி நேரத்தில் இருக்கிறோம். உலகத்தின் முடிவு நாளிலே நம்ம ஜீவிக்கிறோம். இப்பொழுது ஃபெமைன், டிப்ரெஷன், பயோ வார் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு பின்பு ஆட்டாமிக் வார் வரும் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் இதெல்லாம் வருகிறது because of the rejection of the message. இந்த மெசேஜ் வந்து இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை த மெசேஜ் ஆஃப் த ஹவர் உலகமானது புறக்கணித்தபடியினாலே உலகம் அனைத்துக்கும் இன்னைக்கு மரணம் வந்திருக்கிறது, சாவு வந்திருக்கிறது, வைரஸ் வார் வந்திருக்கிறது. காரணம் வந்து மெசேஜை புறக்கணிஜா மெசேஜை புறக்கணித்ததுனால இப்பொழுது எலிசா மூலமாக அந்த ஊழியம் கண்டினியூ ஆகிறது. இவள் அந்த ஊழியத்தில் வந்திருக்கிறாள், அந்த ப்ராபசியில் வந்திருக்கிறாள். ஆனால் உலகமானது அதை புறக்கணி நம்ம வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும் பொழுது உலகமானது பாவத்தில் அதை ஜீபிப்பதுனால வார்த்தையை புறக்கணிப்பதே பாவமாக இருக்கிறது. இது மன சூழலை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நாமும் கூட இந்த ஈவினிங் டைமில் ஃபேஸ் திஸ் சிச்சுவேஷன் இவ்விதமான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்குள்ள வார்த்தையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மெசேஜ் நமக்குள்ள ஜீவிக்கிறது. நம்ம வேர்டா மாறி இருக்கிறோம், வார்த்தையாக மாறி இருக்கிறோம். அந்த வார்த்தையானது நமக்குள்ள குரோத் ஆகிறது. அந்த வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென்.
ஆமென்.
119 சங்கீதம் 11 வசந்த வாசிக்கலாம். 119 சங்கீதம் 11 வசனம்.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
உமது வார்த்தையை என் இதயத்தில் வைத்தேன். பைபிள் நமக்கு 66 புத்தகத்தை படிக்கிறோம். ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. பின்பு என்ன, நம்ம மெசேஜை நம்ம கேட்கிறோம். ப்ராபட்டுடைய ரெவலேஷனை கேட்கும் பொழுது எல்லாமே நம்முடைய மனசுல பதியுது. இந்த பைபிள் வசனங்களும் தீர்க்க தரிசி கொடுத்த வெளிப்பாடுகள். அவர் மோதிரம் போட சொன்னாரு, அவர் சிலையை வைக்க சொன்னாரு, அதெல்லாம் நம்ம செய்யறதில்லை. நம்ம அந்த வெளிப்பாடை கேட்ச் பண்ணுகிறோம். தேவையில்லாத காரியங்களை செய்வாங்க. இயேசு உருவ சிலையை வைக்க சொன்னாரு, பிரதர் பிரணா வச்சிருக்காரு, அதனால நானும் வைக்கிறேன். அதெல்லாம் வார்த்தைக்கு முரணானது. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அந்த வெளிப்பாடை நம்ம கேட்ச் பண்ணும் பொழுது அது என்ன செய்யறதுனால அந்த வார்த்தையானது நம்முடைய இதயத்தில் பதியும் பொழுது அது நமக்குள்ள இருக்கிறது. அதனால அந்த எலிசா சொன்ன வார்த்தைக்கு அந்த இஸ்ரி கீழ்ப்படியும் பொழுது அந்த 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 வார்த்தையானது மனசில் இருக்கிறது. அது இருதயமாகிய சதையான பலகையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை குரோத் ஆகிறது. நம்ம அவரை அறிகிற அறிவில் இந்த மெசேஜில் நம்ம வளர்ச்சி அடையும் பொழுது நமக்கு அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை கொண்டு வரும். அவுட் போரிங் ஆஃப் த ஹோ காட்ஸ் பிளஸிங் நமக்கு வருகிறது.
ஆமென்.
இதுதான் நியூ எக்கானமிக் பாலிசி. இந்த நியூ எக்கானமிக் பாலிசியில் இருந்தீங்கன்னா உலகம் பொருளாதார நிலை மந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். நீங்கள் டெப்த் ஃப்ரீ லைஃப் வாழ முடியும். கடன் இல்லாத வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஜீவியத்தை செய்ய முடியும். நம்ம யாருக்குமே அடிமைப்படாதபடி நம்ம அதிலிருந்து விடுதலை ஆகி சந்தோஷத்தோடு கூட வாழ முடியும். நமக்கு இந்த சம்பவமானது அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தபடியாக இன்னொன்று பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கலாம்.
நிறைவேற்றுவேன்.
இந்த இடத்துல எக்கானமிக் ரிசஷன் வருகிறது, பொருளாதார மந்த நிலைமை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நியூ எக்கானமிக் பாலிசியை கொண்டு வருகிறார். ஒரு ப்ராமிஸை கொடுத்து அந்த ப்ராமிஸ் படி அந்த ஈசாக்கு செயல்படும் பொழுது அவனுக்கு காட்ஸ் பிளஸிங் வந்தது. இந்த நேரத்தில் நம்ம அதை தான் செய்யணும். உங்களுக்கு பண வசதி வேணும், உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வேணும், ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணும்னா பைபிளில் நமக்கு பேட்டர்ன்ஸ் இருக்கிறது. God never changes his pattern.
Amen.
God never changes his bed. If you believe, you will see the glory of God. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். அதுக்கு பைபிள்ல நமக்கு திருஷ்டாந்தங்களை வைத்திருக்கிறார். எதற்காக, முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு, பொருளாதார நெருக்கடியில் வாழ்கிற நமக்கு அங்க ஒரு விசுவாசத்தை தருவதற்காக அவர் நமக்கு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதே மாதிரி 26:1-3 வரைக்கும் பார்க்கும் பொழுது முதல் வசனத்தை என்ன வாசிக்கிறோம், There was a famine in the land. தேசத்திலே பஞ்சம் வந்தது. ஆபிராமின் காலத்திலையும் பஞ்சம் வந்தது. இப்பொழுது ஈசாக்கின் காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தது. பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. That was in the days of Abraham and Isaac went into. There was a famine in the land. இதோ தேசத்திலே பஞ்சம் வந்தது. அப்பொழுது ஈசாக்கு வந்து அந்த லேண்ட் ஆஃப் கேனான்ல ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் ஈசாக்குக்கு, என்ன சொல்லுகிறார் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு.
There was a famine in the land. தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அங்க ஈசாக்கோடு சொல்ல, The Lord appeared unto him and spoke to him. ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? Go not down into Egypt. நீ எகிப்துக்கு போகாத. Go not down into Egypt. Dwell in the land which I shall tell of thee. நான் உனக்கு சொல்லுகிற இந்த தேசத்திலே நீ குடியிரு. Don't go to Egypt. நீ இங்கே வாசம் பண்ணு. மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.
இதோ நான் வந்து உன்னோடு கூட இருப்பேன். I will be with you. அதுதான் முக்கியமான காரியம். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்ம கூட இல்லைனா தான் நம்ம கவலைப்பட வேண்டும், பதற வேண்டும். I will be with thee and bless thee. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எகிப்துக்கு போகாத, இந்த இடத்திலே நீ குடியிரு. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் சுதந்திரமாக கொடுத்தேன். I will give all these countries. என்று ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினதை ஈசாக்குக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். கர்த்தர் வந்து அன்யூஷுவல் காரியத்தை செய்ய சொல்கிறார். வழக்கத்துக்கு மாறாக செய்ய சொல்கிறார். God will ask as a child of God. Do an unusual things. வழக்கத்துக்கு மாறான காரியம். பஞ்ச நேரத்தில் நீ இந்த இடத்த விட்டு போகாதேங்கிறார். இப்போ பஞ்சம் வந்தோடனே என்ன ஆகுது? கொரோனா வைரஸ்னால பொருளாதார நெருக்கடி. வட இந்தியாவிலேருந்து என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாருமே சென்னைக்கு வேலை வாய்ப்புக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பிழைப்பு தொழில் இல்லாதனால இங்கே வந்து பிழைப்பு தொழில் செய்து அவங்க நல்லா வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற தமிழர்களை காட்டிலும் வட இந்தியா ஜனங்கள் நல்லா உழைக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாமே கல்கத்தா மற்றும் நார்த் இந்தியா பீகார் அங்கே இருந்தெல்லாம் எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இதை அங்கே ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாங்க. பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்ன ஜனங்க வேலை வாய்ப்பு இல்லாதனால தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகணும்னு பிரயாசப்படும் பொழுது போக்குவரத்து வசதி இல்லை. அதனால் அவங்க ஒருவேளை ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கிறாங்க. சிலர் நடந்தே வந்து தங்களுடைய ஊருக்கு போய் சேர்றாங்க. இவ்விதமாக பேப்பரில் நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் இங்கே பஞ்சம், இங்கே பொருளாதார நெருக்கடி, இங்கே அவங்களுக்கு வருமானம் இல்லை. அதோ சொந்த ஊரில் போயிட்டு நம்ம சேர்ந்துடலான்னு சொன்னால் அதுவும் போக முடியாமல் திகச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்விதமான ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. இதை கவர்மெண்ட் தொண்டு நிறுவனங்கள் கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கண்டிச்சா பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது அவங்க இடத்த விட்டு வேற இடத்துக்கு போவாங்க. அதனால தான் இங்கே வந்து பொருளாதார நெருக்கடி வந்திருக்கிறது. எக்கானமிக் ரிசெஷன் வந்திருக்கிறது. லேண்ட் ஆஃப் கேனானில் அது வந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் வந்து அங்கே ஈசாக்குக்கு என்ன சொல்லுகிறார்? நீ வந்து டோன்ட் கோ டவுன் டு எஜிப்ட். நீ எகிப்துக்கு நீ போகாதேன்னு சொல்கிறார். நீ உன்னுடைய இடத்த மாற்றிக்கிடாத, நீ இங்கேயே இரு. இந்த பொருளாதார நெருக்கடியில் யூ ஸ்டே இன் திஸ் பிளேஸ், யூ ஸ்டே இன் திஸ் ஸ்பாட், நீ இந்த இடத்துல இரு என்று சொல்லுகிறார். நான் வந்து உன்னுடைய தேவைகளை அற்புதமாக சந்திப்பேன். I will meet your need in a supernatural provision. இது என்ன சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்க முடியும். Stay in this land. நீ famine வந்தாலும் நீ இந்த இடத்தை விட்டு நீ போகாத என்று சொல்லுகிறார். 12 வசனத்தை வாசிக்கலாம்.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான்.
ஈசாக்கு அந்த நேரத்தில் விதை விதைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. Isaac sowed in the land and received in the same year an 100-fold. The Lord blessed him. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தான். யாருமே விதை விதைக்கல. பஞ்ச காலத்தில் விதை விதைக்க முடியாது. ஆனால் இவன் விதை விதைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Isaac sowed in the land and received in the same year, அதே வருஷத்தில் அந்த பஞ்சத்தின் மத்தியில் அந்த பொருளாதார மந்த நிலையில அவனுக்கு வந்து 100-fold கிடைச்சது, 100 மேனி அங்கே வந்து அங்கே பலன் கொடுத்தது. The Lord blessed him, கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது. பின்பு அவன் ஐஸ்வர்யவானானான், அநேக திரளான ஆடு மாடுகள் திரளான வேலைக்காரில் வந்து மிகவும் ஐஸ்வர்யவனாக மாறினான். அந்த ஜனங்கள் மத்தியிலே, அந்த சுய தேசிகள் அங்கே இருக்கிறாங்க, அந்த லோக்கல் பீப்புள் மத்தியில், அந்த கானான் தேசத்தினுடைய 7 ஜாதிகள் மத்தியில் ஆண்டவர் ஐசக்கை வந்து ரொம்ப ஆசீர்வதித்தார் என்று பைபிளில் வாக்கு. உண்மையாக நடந்த சம்பவம் அது. 13 பெரியவனாக அவன் மாறினான், ஐஸ்வர்யவனாக மாறினான். 14 வாசிக்கலாம்.
அவனுக்கு
ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால அவனுக்கு ஆடுகள் பெருகினது, மாடுகள் பெருகினது, அந்த கேட்டில்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அசட், அதெல்லாம் நிறைய பெருகினது, நிறைய வேலைக்காரர்கள் அவனுக்கு தேவைப்பட்டது, இதமான வேலைக்காரர்களும் அதிகமாக இருந்தார்கள். இதனால என்னன்னா பெலிசர்கள் பொறாமைப்பட்டார்கள். அந்த வசந்த பின்பகுதியை வாசிக்கலாம்.
இருந்தபடினாலே பெலிசர் அவன் பேரில் பொறாமை கொண்டு,
the Philistines envied him. இதோ அவனை சுற்றி இருக்கிற பெலிசர்கள் மத்தியிலே இந்த ஈசாக்கு இருக்கிறான். 7 ஜாதிகள் மத்தியிலே இன்னைக்கு பல ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறோம், பல அஞ்ஞானிகள் மத்தியில நம்ம ஜீவிக்கிறோம், பல மதஸ்தருடைய மத்தியில ஜீவிக்கிறோம், பல ஜனங்கள் மத்தியில நம்ம இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், அவிசுவாசிகள் மத்தியில நம்ம ஜீவிக்கும் பொழுது கத்தர் அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அந்த நேரத்தில் இட்ஸ் அ டைம் ஆஃப் ஃபேமைன், இட்ஸ் அ டைம் ஆஃப் எக்கானமிக் ரிசெஷன். அவ்விதமான ஒரு நேரத்தில் கத்தர் அவனை வந்து வழக்கத்துக்கு மாறாக அங்கே நடக்கிறது, கத்தர் அவனுக்கு மிரக்குலஸ் சப்ளை அங்கே கொடுக்கிறார், அவனுக்கு வந்து அங்கே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் அங்கே கொடுக்கிறார், அவன் வந்து மிகவும் ஐஸ்வர்யவனாகி பெரியவனானான். இதோ பெலிசவே அவன் மேலே பொறாமைப்படுகிற அளவுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது. The Philistines envied him. Isaac sowed in that land and received 100-fold blessing. The man was blessed in the time of famine. பஞ்ச நேரத்தில் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். The famine was all around him. அவனை சுற்றிலும் பஞ்சம் இருக்கிறது. The famine cannot affect the blessing upon his life. ஆனால் அந்த பஞ்சமானது அவன் வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியவில்லை. அதனால உலகமெங்கிலும் பொருளாதார நெருக்கடி, உலகமெங்கிலும் மந்த நிலைமை இருக்கும் பொழுது அது வந்து ஈசாக்கை அஃபெக்ட் பண்ண முடியலை. அந்த 7 ஜாதிகளை அதை அஃபெக்ட் பண்ணது, ஆனால் அவனை அதை அஃபெக்ட் பண்ணலை. அவனுக்கு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதே தான் இன்னைக்கு நமக்கு நடக்கும். ஆமே
ஆமே.
நம்ம வந்து ஃபெமைன்ல இதை என்னால் மெசேஜ் அதாவதில் இருக்கிறோம். அதான் ப்ராமிஸ் லேண்டு, நமக்கு ப்ராமிஸ் வேர்டில் இருக்கிறோம். த மெசேஜ் ஆஃப் த ஹெவன்ல நம்ம ரியல் பிலீவராக, ஜென்யூன் பிலீவராக, அன்ஆயின்ட் பீப்புளாக நம்ம இருப்போம் என்றால், த ஃபெமைன் இஸ் நாட் ஃபார் யூ. இந்த பஞ்சமானது உங்களுக்கு அல்ல, இட் இஸ் ஃபார் த அதர்ஸ் சரவுண்டிங் யூ. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பஞ்சமே ஒழிய உங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஐ வில் ஹீல் யுவர் லேண்ட்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய தேசத்தை நான் குணமாக்குவேன். God has a promise. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தமானது என்ன சொல்லுகிறது என்றால், நான் உன் தேசத்தை குணமாக்குவேன். ஐ வில் ஹீல் யுவர் லேண்ட். நீ என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம தரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நம்ம மெசேஜ் ஆஃப் த ஹவர்ல இருக்கிறோம். நம்ம சுற்றி பல டினாமினேஷன், பல ரிலிஜன், பல விதமான அவிசுவாசிகள் மத்தியில் நம்ம ஜீவிக்கும் பொழுது, சே இன் தட் லேண்ட், நீ அந்த தேசத்தில் இரு, டோன்ட் கோ டு எகிப்தீஸ். அந்த லேண்ட் வந்து இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர், நீ மெசேஜ் ஆஃப் த ஹவர்ல இரு, நீ எகிப்துக்கு போவாத, நீ வந்து உன் சுய புத்தியில போவாத, நீ வார்த்தையை விட்டு விலகாத. Stay in the spot. நீ ஒரு சபைக்கு வரும்பொழுது, ஆவிக்குரிய சபைக்கு வரும்பொழுது, அந்த ஆவிக்குரிய சபை வெளிப்பாடான வார்த்தை போதிக்கப்படுற சபையை விட்டு நீ போகாத. போனியன்னா உனக்கு வந்து எகிப்தின் சூழலில் மாட்டி தவிக்க வேண்டியது வரும், சோதனை வரும். நீ சேர்ந்தல இங்க ஃபெமைன் இருந்தாலும், இங்க எக்கானமிக் டிப்ரெஷன் இருந்தாலும், டோன்ட் கோ டவுன் டு எஜிப்ட். நீ எகிப்துக்கு போகாத. சே இன் தட் லேண்ட், நீ அந்த தேசத்திலே குடியிரு. சே இன் த மெசேஜ், சே வித் த வேர்ட். ஹல்லேலூயா. நான் வந்து ஐ வில் ஹீல் த லேண்ட் என்று சொல்லுகிறேன். ரெண்டு நாளாம 7:14 வாசிக்கலாம்.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்.
இதோ என் நாமம் தரிப்பிக்கிட்ட என்ன ஜனங்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாவம் மன்னிப்பு ஞானசனம் எடுத்திருக்கிறோம். நம்ம பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானசனம் எடுக்கவில்லை. அது பாபிலோனிய உபதேசம், அது கத்தோலிக்க உபதேசம், அது நிம்ரோத்தினுடைய உபதேசம். தென்னீட்டி வந்து நிம்ரோத்தினால ஏற்படுத்தப்பட்டது. அது பாபிலோன்லேருந்து கத்தோலிக்க மார்க்கம் வந்தது, கத்தோலிக்கத்திலிருந்து ப்ரோட்டஸ்டன்ட்டுக்குள்ள வந்தது. ப்ரோட்டஸ்டன்ட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு பெந்தகோச சபைக்குள்ளே இருக்குது. பெரிய பிரீச்சர் தான், ஆனால் அவர் வந்து கத்தோலிக்க உபதேசத்தில் இருக்க பெரிய பெந்தகோசல் பிரீச்சர். அவர் மெசேஜ் கொடுத்தா 15,000 பேர் கேட்பாங்க. அவருடைய யூடியூப் மெசேஜ 15,000 மேலே கேட்பாங்க. ஆனாலும் அவர் பாபிலோனிய உபதேசத்தில் இருக்கிறார். ஜனங்களுக்கு அது தெரியல, அவருக்கு அது தெரியல. நான் பாபிலோனிய உபதேசத்தில் இருக்கணும்னு தெரியல. நம்ம வந்து அவருடைய நாமம் தரிப்பி கேட்டோம் ஜனங்கள். அவர் நம் மெசேஜ் ஆதாரில் இருக்கிற தங்களை தாழ்த்தி, ஹம்பிள் தெம்செல்ஃப் அண்ட் ப்ரே, அவங்க ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி, சீக் மை ஃபேஸ் அண்ட் டர்ன் ஃப்ரம் தேர் விக்கெட் வேஸ், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, I will hear from heaven, அவங்களுடைய பாவத்தை மன்னித்து, I will forgive their sins and heal their land, அவங்களுடைய தேசத்தை குணமாக்குவேன், அவள் தேசத்தை குணமாக்குவேன். தமிழ் பைபிள்ல அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய வார்த்தையில மெசேஜ் ஹவர்ல இருக்கிற நாம வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல அதிகமா ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பது நமக்கு ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ண போறதுக்கு யாரும் நமக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது, நாமளே வாலண்டியரா போய் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். பைபிள் படிப்பதுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கணும். 1 hour பைபிள் படிக்கணும், 1 hour ஜெபிக்கணும். அது நம்முடைய ஹேபிட்டா மாறணும். என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு, ரொம்ப யூடியூப் பார்க்கறது தவறு, செல்போன்ல நேரத்தை கழிப்பது தவறு. இன்ஃபர்மேஷன் உலகத்துல எவ்வளோ இருக்குது, 24 hours பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் குறையாது. அதனால இன்ஃபர்மேஷன் வேண்டாம், நம்ம இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல இருக்கிறோம். ஆனா இன்ஃபர்மேஷன் நமக்கு அதிக தேவையில்லை, நமக்கு வந்து ரெவலேஷன் தேவை. அதுக்கு பைபிளை தியானம் பண்ண வேண்டும், மெசேஜ் அவரை கேட்க வேண்டும், வாசர் கொடுக்கிற மெசேஜை மறுபடியும் கேட்க வேண்டும். அது உங்களுக்கு ரெவலேஷனை கொண்டு வரும். அதனால இன்ஃபர்மேஷனா ரெவலேஷனா, நீங்க இன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணா உங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். நீங்க ரெவலேஷனை சூஸ் பண்ணும், அதுதான் நம்முடைய பொல்லாத வழியை விட்டு விலகுவது. நம்ம இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல இருக்கும்போது சாத்தான் வந்து புது புது காரியமா கொண்டு வரும். இப்போ கொரோனா கொண்டு வந்து நம்ம அதிலே பார்க்க வேண்டியது வரும். இப்படி அரசாங்கம் வந்து புது புது காரியங்களை, சட்டங்களை கொண்டு வரும்பொழுது அதை நம்ம பார்ப்போம். உலகத்துல புது புது காரியம் வர 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 நமக்கு அதுல வந்து தற்போது நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம வந்து யூடியூப்ல பார்த்தோம்னா அவன் 1000 கொடுத்துருப்பான். அதை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம பைபிளை பார்க்க முடியாது. அதுதான் நம்முடைய பொல்லாத வழியை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள், மெசேஜ் அதாவல இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ப்ராபெட்ட பிலீவ் பண்றவங்க, தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் நான் ஐ ஹீல் தேர் லேண்ட், அவங்களுடைய தேசத்தை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் வந்து ஈசாக்குடைய அந்த நிலத்தை அவர் ஹீல் பண்ணினார். அதுல இருந்த சாபத்தை ஆண்டவர் லிப்ட் பண்ணார். ஈசாக்கு விதை விதைத்தான், அப்பொழுது அந்த அந்த லேண்டில் இருக்க சாபமானது அது நீக்கப்பட்டது. ஆதாமி நிமித்தமா பூமி சபிக்கப்பட்டது, காயினி நிமித்தமாக ரெட்டிப்பா சபிக்கப்பட்டது. அதனால பூமி தன் பலனை கொடுக்கவில்லை. இப்பொழுது ஐ வில் ஹீல் யுவர் லேண்ட் என்று சொல்லியிருக்கிறார். உன் தேசத்துக்கு சேமத்தை தருவேன். ஆண்டவர் அந்த கர்ஸை லிஃப்ட் பண்ணும் பொழுது கத்தர் அவனுக்கு என்ன மழை அங்க 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 விளைச்சலை கொடுத்தார். அங்க லேட் அங்க ஃபார்மர் ரெயின் லேட்டர் ரெயின் அவனுடைய லேண்ட்ல ஊத்துனது. இங்க போரூர்ல மழை பெஞ்சிருக்கும், வளசராத்துல இருந்தா மழை பெய்யாது. இங்க அவங்க ரோடு காஞ்சி கிடக்கும், இந்த மாதிரி மழை பெய்யுது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஈசாக்கு நிலத்துல வந்து மழை பொழியப்பட்டது, இன்னைக்கு நம்ம நிலத்துல மழை பொழியுது. ஃபார்மர் ரெயின், டீச்சிங் ரெயின், அந்த லேட்டர் ரெயின், செவன் தண்டர்ஸ், இன்னைக்கு நம்ம மேல அது பொழியும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் இந்த கேர்ஸ் நம்மளை விட்டு அப்புறப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்களை அப்புறப்படுத்துகிறார். ஆதாமின் வீதம் அந்த ஜென்ம பாவங்கள் எல்லாத்தையுமே அந்த கேர்சஸ் எல்லாம் லிப்ட் பண்ணும் பொழுது 100-fold blessing கிடைக்கிறது. Hallelujah. எல்லாருமே எகிப்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. வண்டியில அவங்க பொருட்களை ஏத்தி கொண்டு அந்த கிரவுடு, அந்த பீப்புள் எல்லாருமே, அவன் இருந்த இடத்துல இருந்த எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா எகிப்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. நீ அந்த கூட்டத்தை பார்த்து நீ எகிப்துக்கு போகாத, not to follow the crowd and go to Egypt. நீ வந்து அவங்க எல்லாம் எகிப்துக்கு போறாங்கன்னு சொல்லி நீ அவங்கள பின்பற்றாத. உலகெல்லாம் அப்படி போகுதுன்னு நீ பார்க்காத, அவன் அப்படி போறான் இவன் இப்படி போறான்னு பார்க்காத. நீ உனக்கு நான் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. Say in the land, don't go down to Egypt. I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Hallelujah.
Amen.
அவன் எகிப்துக்கு போயிருந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். Remain in the land. In the midst of famine, அந்த பஞ்ச நேரத்திலையும் அவன் அங்க அந்த தேசத்திலே குடியிருந்தான். அநேகர் அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டுட்டாங்க, ஆனா இவன் புறப்பட்டு போகவில்லை. ஆண்டவர் அந்த தேசத்தை, அந்த லேண்டை ஹீல் பண்ணினார். லேண்ட் வந்து 100-fold blessing கொண்டது, 100 மடங்கு அது மேனியத்தை விளைச்சலை கொடுத்தது. Hallelujah. There was a great harvest in the time of famine. அதாவது அந்த பஞ்ச நேரத்தில் பெரிய அறுவடை கிடைக்குதுன்னா வழக்கத்துக்கு மாறாத காரியம். எப்படி இந்த பஞ்ச நேரத்தில் போய் விதை விதைப்பது என்று அவன் நினைக்கல. இந்த பஞ்சகாலம் முடியட்டும், இந்த லாக்டவுன் முடியட்டும், அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கிடலாம், அதுக்கு பிறகு நம்ம தொழில் செய்யலாம், நம்ம முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு அவன் வெயிட் பண்ணல. அவன் விசுவாசத்தோடு விதை விதைத்தான், விசுவாசத்தோடு அவன் பிரயாசப்பட்டான். I will heal your land. இதை நான் வந்து இந்த dry situation, worst time, மிக மோசமான நேரத்திலையும் God bless them greater. ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை தந்த. You don't have worry about the economy. நீங்க பொருளாதாரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். அது உலகத்தின் மக்கள் கவலைப்படலாம், நமக்கு கத்தர் இருக்கிறார், அவருடைய ப்ராமிஸ் வேர்டு இருக்கிறது. I will bless you என்று சொல்லி இருக்கிறார். I will heal the land. நான் உன்னை குணமாக்குவேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கத்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். Hallelujah. There was a great blessing in obedience. நம்ம கத்தருக்கு கீழ்ப்படிதலாலே பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய சுய முயற்சி தோல்வி அடையும், மனுஷனுடைய வழிகள் எப்பொழுதுமே தோல்வி அடையும். மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். நமக்கு God's provided way இருக்கும் பொழுது there was a great blessing in obedience. டெவில் வந்து இப்பொழுது சேலஞ்ச் பண்ணுகிறான், நீ இந்த எக்கானமிக் சிச்சுவேஷன்ல நீ எப்படி வாழ முடியும், நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும். சாத்தான் நம்ம சேலஞ்ச் பண்ணுகிறான், ஆனா நம்ம ப்ராமிஸ் வேர்டை பிலீவ் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ப்ராமிஸ் வேர்ட் என்ன சொல்லுது, டோன்ட் கோ டவுன் டு எகிப்ட், எகிப்துக்கு போவாத, நீ வார்த்தையை விட்டு விலகாத. Stay in the land. I will bless you. Hallelujah. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Don't leave the place. Don't leave the spot. இந்த இடத்தை விட்டு நீ போவாத, வார்த்தையை விட்டு நீ போவாத, சபையை விட்டு நீ போவாத, பின்வாங்கி போவாத, சோர்வடையாத. Don't leave that land. You stay right there. நீ அங்கேயே காத்திரு. God will bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Hallelujah. இதுதான் மெசேஜ் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆமென்.
ஆமென்.
ஐசக் சோட் இன் தி லேண்ட். வழக்கத்துக்கு மாறாக ஒரு மேனி தான் கிடைக்க வேண்டும், அல்லது 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கலாம். ஆனால் அவனுக்கு 100-fold கிடைத்தது. இட் சீம்ஸ் இம்பாசிபிள். அது வந்து அங்கே வந்து நம்ப முடியாத காரியம். 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான்,
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்
அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
இது அது வந்து இம்பாசிபிள், காட் டஸ் அன்யூஷுவல், வழக்கத்துக்கு மாறான காரியம். ஏனென்றால் he had a promise. ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபைனான்சியல் கிரைசிஸ் இப்பொழுது பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் வந்து விதை விதைக்கும் பொழுது யூ வில் ரீப் எ ஹார்வெஸ்ட். நீங்க இன்றைக்கு ராத்திரியில பெரிய அறுவடை செய்ய முடியும். ஆமென்.
ஆமென்.
கர்த்தர் வந்து ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் ரிலீஸ் பண்ணினார். God releases a special blessing in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் வந்து விசேஷித்த ஆசீர்வாதத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். Let's sowed in the land. அவன் விதை விதைத்தான் and received the same year. அந்த வருஷத்திலே அந்த பஞ்ச நேரத்திலே 100-fold the Lord blessed him. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஃபெமைன் வந்து முடிஞ்ச பிறகு நம்ம விதை விதைக்கலாம்னு நினைக்கல. அவன் விசுவாசத்தோடு விதை விதைச்சான். He didn't wait until the thing not until the things got better. சூழ்நிலாம் சரியா வந்த பிறகு நம்ம ட்ரை பண்ணலாம் இல்ல. அந்த சூழ்நிலை மத்தியிலையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமே
ஆமே.
அதே மாதிரிதான் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஃப் யூ ஹேவ் அ கான்பிடன்ஸ் இன் God, God will bless you also. ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். கான்பிடன்ஸ் இன் God. தேவனிடத்திலே நம்ம கான்பிடன்ஸ் வேண்டும். 100 மடங்கு ஆசீர்வாதம் தான் என்ன அர்த்தம் என்றால் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் அர்த்தம்.
ஆமென்.
அதனால நன்றி, நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென்.
ஆமென்.
இத பெலிசர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அதில் பெலிசர்கள் என்ன செய்தாங்க என்றால் அவன் மேல பொறாமைப்பட்டார்களாம். மற்றவங்க பொறாமைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் செய்யாம இருக்க முடியுமா? நம்ம வந்து பில்டிங் கட்டாம இருக்க முடியுமா? நம்ம ஒரு பொருளை வாங்காம இருக்க முடியுமா? அவங்க பொறாமைப்படுறாங்கன்னு சொல்லி அது நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யறோம். 14 வசந்த வாசிக்கலாம்.
அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே பெலிசர் அவன் பேரில் பொறாமை கொண்டு.
இதோ அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் பெலிசர்கள் பொறாமைப்பட்டார்கள். இவன் ஒரு கவனன்ட்ல இருக்கா, அவங்க அந்த கவனன்ட்ல இல்ல. இவன் கர்த்தருடைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறான். இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவங்க வந்து அவங்களுக்கு பிராமிஸ் இல்ல. இவனுக்கு பிராமிஸ் இருக்கிறது, அவங்களுக்கு பிராமிஸ். உலகத்து மக்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு பிராமிஸ் இல்ல, நமக்கு பிராமிஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கவனன் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் கீழே நம்ம இருக்கிறோம். நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்ல இருக்கும் பொழுது, ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்ல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங், 100-fold பிளஸ்ஸிங் உண்டு. நமக்கு ஆண்டவர் அவ்விதமான ஒரு கவனன் கீழே வைத்திருக்கிறார். அதனால மற்றவங்க பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை மிகவும் ஆசீர்வதித்தார். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னு அவனுக்கு தெரியல. இவனுக்கு எப்படி ஆசீர்வாதம் வருது? இவன் வந்து ஒரு ப்ராமிஸ் கீழே இருக்கிறான், இவன் ஒரு கவனன் கீழே இருக்கிறான். நம்ம அப்படி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண தெரியாது. நமக்கு அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. மூணாவதாக இத அடுத்த மூணாவது சம்பவம் என்னவென்றால் ரூத் எழுதின புஸ்தகம் 2:11-12 வாசிக்கிறான்.
எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக
என்றான். போவாஸ் என்ன சொல்லுகிறான்? உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும் உன் தகப்பனை உன் தாயையும் விட்டு உன் ஜென்ம தேசத்தை விட்டு நீ அறியாத ஜனங்கள் இடத்துல நீ வந்தது எல்லாம் உன் லைஃபை பற்றி எனக்கு அறிவிக்கப்பட்டது. உன்னுடைய லைஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்கிறது. நீ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறாய். அதனால 12 வசனத்தில் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. The Lord recompense thy work and full reward be given unto the of the Lord of God of Israel. Full reward. உனக்கு full reward கிடைக்கு. தமிழ் பைபிள் அவிதமா எழுதல. ஆங்கில பைபிள் வாசிக்கும் பொழுது The Lord recompense thy work. உன்னுடைய செய்கைக்கு ஆண்டவர் பலன் அளிப்பாக. உன்னுடைய ஆவிக்குரிய முயற்சிகளுக்கு நீ வந்து ஆவிக்குரிய பிரமாக நீ ஸ்பிரிச்சுவல் உமனா இருப்பதனால உன் செய்கைகளுக்கு உன்னுடைய பிரேயர், உன்னுடைய ஜபம், உன்னுடைய லைஃப் எல்லாமே வந்து கர்த்தரை பிரியப்படுத்துறதா இருக்கனாலே ஆண்டவர் உனக்கு ரிவார்ட் தருவாராக. அண்ட் எ ஃபுல் ரிவார்ட் பீ கிவன்.
ஆமென்.
ஃபுல் ரிவார்ட் என்று சொல்லுங்க, உனக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஃபுல் ரிவார்ட் அதான் நிறைவான பலன், ரைட் தான். நிறைவான பலன் கிடைப்பதாக தமிழ் பயிலில் கரெக்டாக தான் இருக்குது. அவராலே நிறைவான பலன்னா ஆங்கில பயிலில் ஃபுல் ரிவார்ட், ஃபுல் பிளஸிங் உனக்கு கிடைக்கும். போவாசுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. போவாஸ் கின்ஸ்மேன் ரெடிமர், எனத்தான் மீட்பராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக போவாஸ் இருக்கிறான். அண்டர் ஹோல் அண்டர் ஹூஸ் விங்ஸ் தௌ ஆர்ட் கம் டு ட்ரஸ்ட். நீ வந்து இஸ்ரேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நீ அடைக்கலமாய் வந்திருக்கிறார். நீ அடைக்கலமாக அவருடைய சட்டையின் கீழ் வந்தனால, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். நீ வந்து உன்னுடைய உன் லைஃபை வந்து அப்சர்வ் பண்ணும் பொழுது எல்லாமே ரொம்ப ஆவிக்குரிய பிரமாய் இருக்கிறது. அதனால உனக்கு ஃபுல் பிளஸிங் கிடைக்கும். A full reward be given thee of the Lord God of Israel. அதனால இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை, நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஆவிக்குரிய முயற்சி செஞ்சாதான் ஆசீர்வாதம் வரும். ஜோம் பண்ணதுக்கு சோம்பல் தனம் பட்டா, பைபிள் படிக்கிறதுக்கு நம்ம சோம்பல் தனம் பட்டா, அதுக்குன்னு நேரத்தை கொடுக்கலன்னா நமக்கு ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்க எதிர்பார்க்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க கிளைம் பண்ண முடியாது. உங்க பார்த்த நீங்க செய்துட்டு நீங்க ஆண்டவருடைய பார்த்து ஆசீர்வதிப்பது. நம்முடைய பார்த்து ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே நம்ம விதமாக செய்யும் பொழுது பிந்து ஆண்டோர்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆண்டோர் நிறைவான ஆசீர்வாதத்தை. நம்ம செய்யறதை விட அவர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதுதான் இங்க போவா சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அதனால ரூத்தை நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய சட்டைகளில் அடைக்கலமாக வந்திருக்கிறார். எ கிரேட்டர் தேன் சாலமோன் இஸ் ஹியர் என்ற செய்தியிலே பிரணய விதமாய் சொல்லுகிறார். I am so glad for that shelter under his wings. அவருடைய சட்டைகளின் கீழ் நான் அடைக்கலமாய் வந்ததை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். பின்பு தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஓ how that great wings of an eagle. எவ்வளவு அவருடைய சட்டைகள் எவ்வளவு மகத்துவமாய் இருக்கிறது. Will pack us out of here one of these days. ஒரு நாளில் அவர் நம்முடைய சட்டைகளில் சுமந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு நம்மளை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. will back us out of here one of these days. இந்த இடத்துல இருந்து உலகத்தில இருந்து ஆண்டவர் தம்முடைய சிறைகளில் மேலே கொண்டு செல்வார். இப்பொழுது அடைக்கலமா சிறைகள வந்திருக்கிறோம். ஒரு நாள் அந்த சட்டைகளின் மேல நம்மளை மேல கொண்டு செல்வார். ஆமே
ஆமே.
என்ன அருமையான ஒரு வார்த்தை. அடைக்கலமாய் வந்ததை குறித்து சந்தோஷப்படுறேன். அவர் தமது சிறைகளாலே முன்னை மூடுவார். அவள் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். 91 செய்தியில் வாசிக்கிறோம், அவருடைய சிறைகளால அவர் நம்மை மூடுகிறார். உலகமெங்கிலும் வைரஸ் வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிறைகளால மூடுகிறார். நம்ம அவரை செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும், அவருடைய சத்தியம் தான் அந்த செட்டைகளாய் இருக்கு. கர்த்தருடைய நாம பலத்த துருவன் நீதிமான் அதற்குள் போய் சுகமாய். நீ வந்து கர்த்தரிடத்துல வந்திருக்கிற, நீ அடைக்கலமாய் வந்திருக்கிற, உனக்கு ஃபுல் ரிவார்ட் கிடைக்கும், உனக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங் கிடைக்கும். அப்படி சொல்லும் பொழுது அவள் கதிர் பொறுக்கிறவளாக இருக்கிறாள். அந்நிய தேசத்து இஸ்ரி வயல்ல வந்து ஈனமானவர்கள் செய்யற வேலை, ஒண்ணுமே வேலை செய்ய தெரியாதவங்க, ஏழைகள் செய்யற, பரம ஏழைகள் செய்யறது தான் அந்த கதிர் பொறுக்கிறது. அறுக்கிறவங்க கொஞ்சம் அது வந்து அவங்க கையை விட்டு சில அரிகள் அவிழ்ந்து அங்க நெகிழ்ந்து கீழே விழுந்துரும். அதை போய் பொறுக்கி அதை வச்சு ஜீவனம் பண்றது அவ்வளோ ஒரு அற்பமான வேலை செய்து கொண்டு அவ்வளோ எளிமையான ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். பஞ்சத்துல அடிபட்டு அந்த நகோமி குடும்பத்தார் அங்க போனாங்க. இப்பொழுது அவங்க நவமி திரும்பி வந்திருக்கிறார், மருமகளோடு திரும்பி வந்திருக்கிறார், மனைகர் அங்க மறித்து போனார்கள். இவ்விதமான ஒரு சிச்சுவேஷன்ல அவள் ஒரு அற்பமான வேலை செய்கிறாள். அவளுக்கு போவா சவிதமான ஆசீர்வாதத்தை சொல்றான். இன்னைக்கு நம்ம வந்து சாதாரண மக்களாய் இருக்கலாம், ஆனா நம்ம வந்து பெத்லேமுக்கு வந்திருக்கிறோம். ஆமென்,
ஆமென்.
இவள் வந்து ஒரு பிரேவ் கேர்ள், she was a brave girl under the pressure of the crisis. இப்பொழுது இருக்கிற பிரச்சனையில் மத்தியிலே அவள் ஒரு தைரியமான பெண்ணா இருக்கிறார். நம்ம இந்த நேரத்தில் தைரியமா இருக்கணும், புலம்ப கூடாது, சோர்ந்து போக கூடாது, நம்ம தைரியமா இருக்க வேணும். அவளுக்கு வந்த சூழ்நிலை நமக்கு வரல, அவளுடைய சூழ்நிலை ரொம்ப மோசம். இவ்விதமான ஒரு நேரத்தில் தைரியமா இருந்தாள், அவளுடைய வருங்கால வாழ்க்கை ஒரு இருண்டதாக இருக்கிறது. Her future was very bleak under the circumstances. அவளுடைய சூழ்நிலையானது, அவள் வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. அது ஒரு இருண்ட காலமாக அவளுக்கு இருந்தது. யாராயிலும் அவளுடைய துன்பத்திலிருந்து அவளை விடுதலை கொடுப்பாள்னு சொல்லி அவள் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் அவள் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உடையவளாக இருந்தாள். இந்த மாதிரி விரக்தியான சூழ்நிலை மத்தியில் அவள் வந்து ஜீவிக்கும் பொழுது அவளுக்கு வந்து அவள் ஒரு தைரியமாக இருந்தாள். இஸ்ரவேலின் சேனைகளுடைய கத்தரின் சட்டங்களில் அடக்கலமாய் வந்தாள். அவள் தைரியமாக இருந்தாள். வேலை போயிட்ட என்ன செய்வது, எல்லாமே டவுன் ஆயிட்ட என்ன செய்யறது அப்படின்னு அவள் வந்து ஒரு சோர்ந்து போகலை. தைரியமாக இருந்தாள், விசுவாசத்தில் தைரியமாக இருந்தாள். கத்தர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நம்ம ஏன் தைரியமாக இருக்கோம்? God will make a way for us. Hallelujah. எந்த சூழலை மத்தலும் ஆண்டவர் ஒரு கிருபை தருவார், அதுல இருந்து தப்பித்துக்குள்ள ஒரு கிருபை தருவார், நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையாக ஒரு வழியை உண்டு பண்ணுவார், ஒரு போக்கை உண்டு பண்ணுவார் என்ற விசுவாசம் இருந்தா நம்ம வந்து தைரியமா இருப்போம். God will make a way for you. ஒரு வழியுமே இல்லைனாலும் இயேசு கிறிஸ்து அவரே வழியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சேவியராயிருக்கிறார், இரட்சகராயிருக்கிறார், அவர் நம்முடைய மீட்பராயிருக்கிறார், அவர் நம்முடைய சுகமளிக்கிறவராயிருக்கிறார், அவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
He is the savior, he is the redeemer, he is the healer, he is the deliverer.
Amen.
அடைக்கலான் குருவியை கூட அவர் கண் வைத்திருக்கிறார் என்றால், பராமரிக்கிறார் என்றால், அதை பார்க்கல நம்ம விசேஷித்தவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. போபாஸ் என்ன சொல்லுகிறான், உன்னுடைய லைஃபை நான் அப்சர்வ் பண்ணினேன், நான் உன் லைஃபை வந்து தியானிச்சு பார்த்தேன், உன்னிடத்துல ரொம்ப விசேஷ காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய விசேஷ காரியங்கள் இருக்க வேண்டும். நம்ம சாதாரண பிலீவர் கிடையாது, நம்ம எலெக்டா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ வந்து உன்னுடைய லைஃப் ஹிஸ்டரியை நான் பார்க்கும் பொழுது, யூ லெஃப்ட் யுவர் ஓல்டு லைஃப், உன்னுடைய பழைய வாழ்க்கை, மோபிய வாழ்க்கையை விட்டுவிட்டு நீ பெத்லேமுக்கு வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்ம விட்டுவிட்டு நம்ம பெத்லேமுக்கு வந்திருக்கோம். பெத்லேம் என்றால் பிரெட், இட்ஸ் எ ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் பிரெட், தேவனுடைய வார்த்தையின் அந்த அப்பத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ வந்து புட் யுவர் ட்ரஸ்ட் அப்பான் த காட் ஆஃப் இஸ்ரேல், நீ இஸ்ரவேலின் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற, நீ மோபிய தேவர்களாகிய அந்த மோளைக்கு நீ வந்து, நீ வந்து அந்த தெய்வங்களை நீ வழிபடாதபடி, அந்த தெய்வங்கள் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் புறக்கணித்து விட்டு அந்நிய தெய்வங்களை புறப்படுத்தி விட்டு நீ இஸ்ரவேலின் தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிறாய். ஹல்லேலூயா. உன்னுடைய ஃபெய்த் வந்து உன்னுடைய அது கிரியல காண்பிக்கிற, உன் மாமியாருக்கு நீ செய்யற அந்த காரியங்கள் எல்லாமே, ஃபெய்த் இஸ் ரியல் பை யுவர் ஒர்க்ஸ். உன்னுடைய கிரியைகள் வந்து உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறது. உன் மாமியாரோடு நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாய், உன் மாமியாரோடு சேர்ந்து நீ வந்து எல்லா துன்பங்களையும் அணிவித்து உன் மாமியாரை விட்டு விலகாதபடி நீ வந்து அவளோடு கூட தங்கி இருக்கிறாய், அவளுக்கு ஆதரவாக இருக்கிறாய். நீ வந்து உன்னுடைய கிரியைகள் உன் விசுவாசத்தை வெளிப்படுத்து. நீ வீட்டில் சும்மா இராதபடி நீ என்ன சென்றால் கதிர் பொறுக்க வந்திருக்கிறாய். உன்னுடைய கிரியைகள், நீ வந்து வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கிறாய். உன் லைஃப்பை பற்றி எப்படி இருந்தாலும் நீ அதை பற்றி ஒரி பண்ணாதபடி நீ தேவனுடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கிறாய். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ முதன்மை ஸ்தானம் கொடுக்கிறாய். மோபாய வழக்கத்தை விட்டுவிட்டு நீ யூத முறைமைக்கு வந்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையானது என்ன சென்றால் அன்சர்டனிட்டி இருக்கலாம், நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு உன் வாழ்க்கையில நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து என்ன செய்றால் உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும், ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் கிடைக்கும். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை விதமா இருந்தாலும், நம்ம வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால், விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரில் நம்பிக்கை வைத்து தேவனுடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம், மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். நம்முடைய ஃபியூச்சர் லைஃபை பற்றி நம்ம ஒரி பண்ணாதபடி தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை, நம்முடைய ஃபியூச்சர் லைஃபை பற்றி ஒரு அன்சர்டனிட்டி நமக்கு நிலவலாம், நமக்கு என்னன்னு ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது உலகத்துக்கு ஒரு நிச்சயம் கிடையாது. இந்த பொருளாதார சீர்படுவதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், மறுபடியும் கொரோனா வருமா, மறுபடியும் உலகத்துக்கு என்ன ஆபத்து வரும், ஜனங்கள் வந்து இன்னைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை வாழுகிறார்கள். எப்பொழுது சபை கூடி வரும், கவர்மெண்ட் எப்பொழுது லாபம் வந்து தளர்த்தும் என்று எதுவுமே நிச்சயமா சொல்ல முடியாது. இது வந்து அவிதமான ஒரு உலகம், மாயை, எல்லாமே மாயையா இருக்குது. இது அதிக துன்பம் நிறைந்த உலகத்திலே நம்ம எப்படி வாழ முடியும் என்பதான ஒரு ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை. It seemed like all hope for the bright future had gone. அவளுக்கு நல்ல ஒரு பிரகாசமான வருங்கால வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவள் வந்து அந்த நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. வீடோ, அவள் ஒரு வீடோ, யங் வீடோ, பியூட்டிஃபுல் உமன், ஆனால் வந்து என்ன செய்தால் அவளுடைய குடும்பத்திலே நடந்த காரியம், அவளுடைய புருஷன் மரித்து போனார், அவளுடைய மாமனார் மரித்து போனார், அவங்களுடைய புருஷனுடைய சகோதரன் மரித்து போனாங்க, அந்த குடும்பத்தில் நிறைய டெத்து, டெத்துக்கு மேல டெத். ஒருவேளை அங்க மோபில் வைரஸ் வந்திருக்குமோ என்னமோ தெரியல, அந்த வைரஸ்னால அவங்க மரிச்சிருக்கலாமோ என்னமோ தெரியல. அதே போல இன்னைக்கு டெத்துக்கு மேல டெத்து, இதோ வைரஸ்னால எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் சாகுறாங்க, எந்தெந்த கண்ட்ரில எத்தனை பேர் சாகுறாங்க, இந்தியாவில் எத்தனை பேர் சாகுறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சாகுறாங்க. இதுதான் அந்த அந்த ஜென்ரல் பியூலா ராஜேஷ் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்றது, அதுதான் அவங்க ஒவ்வொரு நாளும் கணக்கு சொல்றது. அதனால உலகமே ஒவ்வொரு நாளும் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது, எத்தனை பேர் சாகுறாங்க, டெத்துக்கு மேல டெத்து, டெத்து ரேட்டு குறையுதா அல்லது கூடுதா, இதைத்தான் வந்து அவங்க அறிவிப்புல, கவர்மெண்ட் அறிவிப்புல கொடுக்குது. அதை தான் நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில டெத்துக்கு மேல டெத்து. ஒருவேளை வைரஸ் அங்க வந்திருக்கலாம், அங்க மோபிய தேசத்துல வைரஸ் வந்திருக்கலாம், அது வந்து அவங்கள வந்து சாவுக்கு மேல சாவ கொண்டிருக்கலாம். ஆனா நமக்கு எப்படின்னு எங்க பைபிள்ல எழுதல, நம்ம விதமாக இமேஜின் பண்ணுகிறோம். அவருடைய பிரைட் அண்ட் ஹாப்பி லைஃபுக்கு வந்து எந்த ஹோப்பும் இல்லை. அவருடைய வருங்கால வாழ்க்கை பிரகாசமா இருக்குமா, அது வந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்குமான்னு தெரியாது. ஆனால் போவாஸ் என்ன சொல்லுகிறான், இஸ்ரவேலின் சேனைகளுடைய கத்துடைய சட்டையின் கீழே வந்திருக்காரு. நீ இந்த லாக்டவுன் பீரியட்ல அவருடைய சட்டையின் கீழே வந்திருக்கிற உலகமெல்லாம் இன்னைக்கு வீட்டு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது, ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கும் பொழுது, லாக்டவுன்ல இருக்கும் பொழுது நம்ம வார்த்தையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆமென்.
கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த தூரமாய் அடைக்கலமாய் வந்திருப்பதனாலே உனக்கு ஃபுல் பிளஸ்ஸிங் வரும். எப்படி அது வரும்? எகனாமிக் ரீசெஷன், பிழைப்புக்கு வழி இல்லை. இது அவளுக்கு வந்து என்ன சொன்னால், எந்த வருமானமும் இல்லை, அவள் கதிர் பொறுக்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் போவா சவிதமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில என்ன வாசிக்கிறோம், அது நிறைவேறி விட்டது.
ஹல்லேலூயா.
அந்த போவாஸ் சொன்ன வார்த்தையை அந்த போவாஸே நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. அது நிறைவேறினது. ரூத் 4:13.
போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானால், அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்த ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார்.
இதோ போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள், அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். போவாஸ் டுக் ரூத், she was his wife. When he went into unto her, the Lord gave her conception and she bare a son. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். போவாஸ் விவாகம் பண்ணினாள், அவள் மனைவியாக மாறினாள். இதோ போவாஸுக்கும் அங்கே ரூத்துக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று பைபிளில் வாசிக்கிறோம். அதனால பாருங்க, ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வந்துவிட்டது. அந்த நகோமியோட லேண்ட் எல்லாம் அடமானத்தில் இருக்கிறது, அவங்களுடைய லேண்ட் எல்லாமே அடமானத்தில் இருக்கிறது. இப்பொழுது போவாஸ் வந்து அந்த லேண்ட் எல்லாம் அடமானத்திலிருந்து மீட்டு ரூத்தினுடைய வாழ்க்கையில் அவளையும் மேரேஜ் பண்ணி, இப்போ வந்து எலிமெலேக்கு லேண்டில் அந்த நகோமி ரூத்து போவாஸ் வாசம் பண்ணி அதை சுதந்திரித்து கொள்ளும் பொழுது What a happy life. What a bright future life. அவருடைய வருங்கால வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாக இருந்தது, எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்வார். அவருடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தது அந்த நேரத்தில், அது கொஞ்ச நாளைக்குள்ள எப்படி அது சேஞ்ச் ஆகிவிட்டது. கர்த்தர் எப்படி சேஞ்ச் பண்ணார், எவ்வளவு மிரக்கிள்ளது. அதே மாதிரி தான் அவங்களுக்கு செய்த அதே தத்து தான் கர்த்தர் நமக்கு செய்வார். நாமும் அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். ஆமென். The promise for the end of the story. அந்த கடைசி முடியல நம்ம அந்த ப்ராமிஸை கவனிக்கும் பொழுது அவளுக்கு பிளஸ்ஸிங் வந்தது. அதே தான் இன்னைக்கு நமக்கு வரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அண்டர் ஹிஸ் விங்ஸ் வி பிகேம் டு ட்ரஸ்ட். நாம அந்த சட்டையின் கீழ் நம்பிக்கையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சோல் ஆனது அந்த சட்டையின் கீழ் அங்க அடைக்கலமாய் இருக்கும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் நமக்கு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கும் அதே தான் வாக்கு தத்துவம் செய்யிருக்கு. அது ஒரு பேட்டர்ன் ஆகியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில், அது ரியலாக மாறும். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல அவருடைய வாழ்க்கையில ரியலா மாறினது, இப்போது அது பேட்டர்னா மாறிட்டு இப்ப நம்ம வாழ்க்கையில அது ரியலா மாறணும். நீங்க அதே பார்த்து நீங்க ஆக்ட் பண்ண வேண்டும். அந்த ரூத் எப்படி ஆக்ட் பண்ணாலும் அதே மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவனத்துல நீங்கள் அவிதமாக ஆக்ட் பண்ணும் பொழுது, ஸ்பிரிச்சுவலா அவிதமா ஆக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வரும். அவ்விதமான சூழ்நிலையில கத்தர் என்ன செய்யணும், அந்த மந்தார நிலையிலே, அந்த மந்த நிலை இருக்கும் பொழுது, பொருளாதார மந்த நிலை இருந்தது ரூத்துக்கு, பொருளாதார மந்த நிலை இருந்தது. ஆனா போவாஸ் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டார். போவாஸ் முதல்ல ப்ராமிஸ் கொடுக்கிறார், பின்பு அந்த ப்ராமிஸ போவாஸை நிறைவேற்றி பிளஸ் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வந்தது. ஹாப்பி அண்ட் பிரைட் லைஃப் வந்தது, சந்தோஷமான பிரகாசமான வாழ்க்கை வந்தது. கத்தர் நமக்கும் அதே காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. God's blessing in the time of economic recession. இந்த பொருளாதார மந்த நிலைமையின் மத்தியிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. ஆமீன்.
ஆமீன்.
ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருக்கு. பைபிள் பேட்டர்ன்ஸ் நமக்கு எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே வழக்கத்துக்கு மாறான காரியத்தை மண் ஜனங்கள் நம்ப முடியாது, உலக அதை நம்ப முடியாது. எப்படி இந்த பஞ்ச நேரத்தில் ஆசீர்வாதம் அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு வந்தது, எப்படி வந்தது? அதே மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணா, அதே ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு அதே பிளஸ்ஸிங் வரும். நம்ம இந்த விதமான நேரத்தில் வந்துடும். ஈசாக்குக்கு எப்படி பஞ்ச நேரத்தில் 100-fold பிளஸ்ஸிங் வந்தது, அவன் எப்படி ஐஸ்வர்யவானாக மாறினான், பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமைப்படுகிற அளவுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது. அதே மாதிரிதான் நம்ம ஈசாக்கு போல நம்ம வந்திருக்கும் பொழுது, அதே காலகட்டத்தில் வந்திருக்கும் பொழுது, அதே சூழ்நிலையில வந்திருக்கும் பொழுது ஈசாக்கு எப்படி நடந்தானோ அதே போல நம்ம நடந்தால் அதே பிளஸ்ஸிங் ஆண்டு நம்ம வாழ்க்கையில். அதே போலதான் ரூத் அவளுடைய பொருளாதார நெருக்கடி நேரத்திலே அவள் வயல்வெளியிலே போய் கதிர் பொறுக்கும் பொழுது அவள் எவ்விதமான விசுவாசத்தை காண்பித்தாளோ, எவ்விதமாக கீழ்ப்படிந்தாளோ, எவ்விதமாக விசுவாசித்தாளோ அதே போல நினைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் தருகிறார். இந்த மூணு சம்பவங்களிலும் ப்ராமிஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த ப்ராமிஸ் வந்து ரியாலிட்டியா மாறுங்க. ஆண்டவர் அதே போல நமக்கு இந்த நேரத்தில் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார், இந்த பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கிறார். அதே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ப்ராமிஸ் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Stay in the land. Don't go down to Egypt. Isaac அவிதமான promise கொடுக்கப்பட்டது. I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதோ ஒன்னிடத்தில் என்ன இருக்கிறது? Great outpouring of the oil. உனக்கு வந்து என்ன சொல்றால் அந்த எண்ணெயானது அதிகமாக ஊற்றப்படும். Great outpouring of the Holy Spirit. Promise கொடுக்கப்பட்டது, நிறைவேறினது. அதே போலதான் ரூத்துக்கு அங்க போவாஸ் promise கொடுக்கிறான், உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும், உனக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ரிவார்டு கிடைக்கும், ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் கிடைக்கும். அது கொஞ்ச நேரத்திலே அது நிறைவேறிவிட்டு அந்த அந்நிய ஸ்ரீ அந்த மோபிய பெண்ணுக்கு அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவன் அவருடைய லைஃபை ஸ்டடி பண்ணி பார்க்கிறான். அது ஜென்யூன் லைஃபா இருக்கு, உண்மையான விசுவாசி. அவள் ஒரு புத்தியுள்ள கன்னியை, அவள் ஒரு பிரேவ் கேர்ள், வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுகிற ஒரு பிரேவ் கேர்ள், ஓர் பால் போல பின்வாங்கி போறவள் அல்ல. அவள் ஒரு மாடர்ன் கேர்ள் அல்ல, அவள் ஒரு ஸ்பிரிச்சுவல் லேடி, பிரேவ் கேர்ள், வார்த்தைக்காக தைரியமாய் நிற்கிறவன். அந்த சூழ்நிலையை அவள் சந்தித்தாள். காட்ஸ் கிரேட் பிளஸிங் அவளுக்கு வந்தது. அதே போலதான் இந்த நேரத்தில், இந்த கடைசி நேரத்தில் பொருளாதார மந்த நிலை ஏற்படும் பொழுது, உலகமெல்லாம் தவித்து கொண்டிருக்கும் பொழுது, இது இந்த கிரைசிஸ் ஃபைனான்சியல் கிரைசிஸ் மத்தியில் கர்த்தர் நமக்கு பிளஸிங் அங்கே ப்ராமிஸ் பண்ணுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலும் அதே செய்ய முடியும். ஏனென்றால் அவர் வந்து ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மாறாதவர், உடைய வழிகள் மாறாதது, பைபிள் வந்து மாறாதது, தேவனுடைய வார்த்தை காட்ஸ் வேர்ட் இஸ் எட்டர்னல், இட் வில் கம் டு பாஸ் இன் தி டிகிரீட் சீசன் அண்ட் டைம். அவனுடைய ஏற்ற வேளையில் அவருடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்று. எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசி வந்திரங்குமே, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசி நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே, நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே, கரை நம்பிய ஜீவிப்போம், கடவுளை கஷ்டங்கள் பரம்பரின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம், கைவிட காத்திடும் பரம்பரின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்டதான செய்திக்காக சோத்துறோம். பைபிள் வேர்டு வந்து மாறாதது, பைபிள் பேட்டர்ன் மாறாதது, ப்ராபட் மூலமாய் கொடுத்த வெளிப்பாடுகள் நித்தியமானது. நாங்கள் அதன் மேலே எங்களுடைய நம்பிக்கை வைக்க முடியும். ட்ரஸ்ட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். நீர் அதை எங்களுக்கு நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கு. நீர் ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் ஊற்றுகிறவராயிருக்கு. நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற, அது வழக்கத்துக்கு மாறாது. உலகத்தின் மக்களுக்கு அது என்னன்னே புரிய முடியாது, அவர்கள் பொறாமை கொள்ளலாம். நீர் அமர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாங்கள் எப்படி அந்த ஆசீர்வாதம் வந்தது என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் நம்முடைய வார்த்தையின் கீழே இருக்கிறோம், உடம்புடைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். எங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, அதற்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த ஈசாக்குக்கு வந்தது போல, அந்த விடோ உமனுக்கு வந்தது போல, அந்த ரூத்துக்கு வந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் வரும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஃபெய்த்தை எல்லாரும் அப்ளை பண்ணத்தக்கதாக விசுவாசித்து இதயத்திலே பதித்து தங்கள் லைஃபை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் தாமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது நீர் ஆண்டவர் ஐ வில் ஹீல் த லேண்ட், நான் அவருடைய தேசத்தை குணமாக்குவேன், அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை நான் எடுத்து போடுவேன், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே வரட்டும். உலகம் அனைத்தும் இன்றைக்கு சபிக்கப்பட்டதாக இருக்கிறது, அது நோயினாலே சபிக்கப்பட்டதாக இருக்கிறது, அது பொருளாதார நெருக்கடியில் ஃபெமைனில் இருக்கிறது, என்ன நடக்கும் என்று தெரியாதபடி அன்சர்டனிட்டியில் இருக்கும் பொழுது, பட் என்ன சொன்னால் நாங்கள் வந்து பி சர்டன் ஆஃப் காட், தேவனை கொடுத்து நிச்சயமுடையவர்களாக இருக்கிறோம், உங்களுடைய வார்த்தை குறித்து நிச்சயமுடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே இது ஒரு ஹவர் ஆஃப் சேலஞ்ச், இது ஒரு சவால் விடுகிற ஒரு நேரமாக இருக்கு. சர்டன் சேலஞ்சஸ் த பீப்புள், சாத்தான் இப்பொழுது ஜனங்களை சேலஞ்சு பண்ணும் பொழுது எங்களுக்கு ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறதை காட்டில் எங்களுக்குள் இருக்கிற ஒரு பேர் பெரியவராயிருக்கிறீர். இந்த ஆண்டவர் டைம் ஆஃப் கிரைசிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு நீ ஜெயத்தை தருகிறீர், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது, உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஊற்றப்படட்டும், இந்த வார்த்தையை கேட்கிற எல்லார் மேலும் ஊற்றப்படட்டும், எல்லா குடும்பங்கள் மேலே ஊற்றப்படட்டும். இந்த வார்த்தையை பிலீவ் பண்ணுற அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை நீ தருவீராக, ஆண்டவரே சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன், லார்ட்ஸ் பிளஸ்ஸிங் நீ தருவீராக. கர்த்தாவே என்னை நம்பி இருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும், ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். ஓ தேவனுக்கு மாறி வைத்து எல்லாரையும் ஆசிரியப்பாராக. ஆமீன்.